கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது சிறிது நேரமாக வார்த்தையை தியானிக்கும் பொழுது எல்லாரும் கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானது. இதை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணினால் நிச்சயமாக இன்மைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லப்படுகிற வார்த்தைகள் கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். ஆதியாகமம் 25:7-8 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:7-8.
ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான்.
ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். And these are the days of the years of Abraham's life which he lived, and 103 years. 8 பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். Then Abraham gave up the host and died in a good old age, an old man and full of years, and was gathered to his people. Than janathaarode serkapatta and was gathered to his people. Avan than janathaarode serkapattan marithu than janathaarode serkapattan. Koduga pore seidin thalaippu enna vandal gathered unto his people. தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுதல். Gathered unto his people. ஆபிரகாமுடைய முடிவு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். காலையில வந்து கொடுக்க செய்தியானது கேரீட் பை த ஏஞ்சல்ஸ் இன்டு ஏப்ரஹாம் பூசம். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். லாசரு ஐசுரியகானுடைய அந்த ஸ்டோரியை நம்ம தியானித்தோம். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்பட்டான். அதை குறித்து நம்ம தியானித்தோம். இப்பொழுது அந்த செய்தியோடு தொடர்பான ஒரு செய்தி பழைய ஏற்பாட்டிலே நம்ம அதை வாசிக்கிறோம். Gathered unto his people. Abraham died and gathered unto his people. ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவது என்றால் எப்படி? அதை பற்றி தான மிஸ்ரிய உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே தியான் போதிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 25 ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய லைஃப் ஆனது ஆதியாகமம் 12 ஆதியாகமம் 25 வரைக்கும் வாசிக்கிறோம். 75 இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஊர் என்கிற கல்தேயாவிலிருந்து அழைத்தார். பாபிலோனிலிருந்து ஈராக் கண்டிலிருந்து கானானுக்கு ஆண்டவர் அழைத்தார். இன்னைக்கு இருக்க இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்தார். 100 அவனுக்கு பாடி சேஞ்ச் வந்தது. அவனுடைய சரீரத்தை மாற்றி ஆண்டவர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதன் பின்பு அவன் 75 உயிரோடு இருந்திருக்கிறான். அவனுடைய ஆயுசு நாட்கள் 175 என்று 7 நம்ம வாசிக்கிறோம். அப்பின்பு அவன் ஓல்டேஜ் ஆகிறான். ஒரு முறை ஓல்டேஜ் ஆகி திருப்பி எங்கா மாறி மறுபடியும் ஓல்டேஜ் ஆக மாறுகிறான். லாசரு உயிரோடு எழுந்தான். பின்பு அவன் வந்து ஓல்டேஜ் ஆகி மறிச்சிட்டான். அதே போல உயிர்த்தெழுந்த எல்லாருமே திருப்பி அவங்க ஓல்டேஜ் ஆகி மறிச்சாங்கன்னு தான் இருக்குது. யாருமே நித்திய என்ன கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கல. இயேசு கிறிஸ்து தான் மறித்து உயிர்த்தெழுந்த. மறித்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை. அல்லேலூயா. அதனால்தான் அவர் மறித்தோரின் முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:20 வாசிக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லாருமே உயிரோடு எழுந்தவங்களும் திருப்பி அவங்க மறிச்சு போயிட்டாங்க, ஓல்டேஜ் அடைஞ்சாங்க. ஆபிரகாமுடைய பாடி சேஞ்ச் அவனுக்கு வந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஈசாக்கை கொடுத்தாலும் திருப்பி அவனுக்கு ஓல்டேஜ் அங்க வந்தது. வந்து அவன் பூரண வயசு உள்ளவனாகி நல்ல நரை வயதிலே அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து அதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. உலகம் என்று என்ன சொல்லுகிறது? புசிப்போம், குடிப்போம், இன்றி இருப்போம், நாளை சாவோம். செத்த பிறகு நம்ம எல்லாத்தையும் என்னத்தை அறிவிக்க போறோம்னு சொல்றாங்க. செத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையானது கண்டினியூ ஆகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷனுடைய கருத்துக்கள், அவனுடைய ஐடியாஸ் எல்லாமே பொய்யானதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே சத்தியம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு திருஷ்டாந்தங்களோடு கூட விளக்கப்பட்டிருக்கிறது. அநேக பேட்டர்ன்ஸ் ஆண்டர் கொடுத்திருக்கிறார், அநேக உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு நம்ம மரணத்துக்கு அப்பாலே என்ன இருக்கிறது என்பதை அறியும்படியாக ஆண்டவர் அநேக திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். And he was gathered to his people. அவனுடைய உலகப்பரமான பிரயாணமானது, his earthly journey ended. அதுக்கு பிறகு இந்த உலக யாத்திரை முடிந்த பின்பு அவன் எங்க போனான்? அவன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 9வது வசனம்.
ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்.
அவன் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டு விட்டான். இப்பொழுது அவனுடைய பாடியே அவனுடைய ரெண்டு பிள்ளைகள் ஈசாக்கு இஸ்மவேல். ஈசாக்கு வந்து சாராளுக்கு பிறந்தவன், இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தவன். இப்பொழுது அந்த மரணம் வந்தவுடனே ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ரெண்டு குமாரர்களும் வந்து அவனை வந்து மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அங்கேதான் சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டாள். சாராள் முதலாவது மரிக்கிறாள். அதன் பின்பு இங்கே ஆபிரகாம் மரிக்கிறான். ஆபிரகாமும் அதே இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். His son Isaac and Ismail buried him in the cave Macbela in the field of Hebron. அந்த எப்ரோன் என்ற இடத்துல இருக்கிறது. மக்பேலா என்ற குகையிலே அடக்கம் பண்ண, இன்னைக்கும் அந்த மக்பேலா குகை இருக்கிறது, அதே இடத்துல இன்னைக்கும் இருக்கிறது. அந்த லொகேஷன் ஆஃப் த பரியல் பிளேஸ் ஆஃப் த பாடி, அவனுடைய சரீரத்தினுடைய எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டது என்ற லொகேஷன் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது. அதனால இது சரித்திரம், நடந்த சம்பவம். அந்த நிலத்தை ஏற்கனவே அங்கே ஆபிரகாம் வாங்கி இருந்தான். 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கி இருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டான்.
அந்த நிலத்தை, அந்த கல்லறை பூமியை அவன் கிரயம் கொடுத்து வாங்கி இருந்தான். ஏத்தின் புத்திரர் இடத்துல ஹிட்டிஸ், அந்த ஹிட்டைட்ஸ் வந்து அந்த அதை வந்து காசு கொடுத்து அவன் வாங்கி இருந்தான். அந்த கல்லறை பூமி அவனுக்கு சொந்தமாக இருந்தது. சாராளை அடக்கம் பண்ணினான். இப்பொழுது அவனும் அதே இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த இடத்தை அவன் வாங்கினான். அந்த இடத்துல தான் யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். That was a place where Job was buried. யோபுக்கு வந்து ஒரு விஷன் கிடைத்தது. என்ன விஷன்னா, the vision of resurrection, seven seal vision. ஏழாம் முத்திரையினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். அதை குறித்து நம்ம யோபு 19:25-27 வாசிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்றும் அந்த யோபுக்கு அந்த விஷன் ஆஃப் ரெசரக்ஷன் வந்தது. உயிர்த்தெழுதல் உண்டு. இதோ என் மீட்பர், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் உலகத்துக்கு வரும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நானும் உயிர்த்தெழுந்து மகிமை அடைவேன். மகிமையின் சரீரத்தை பெற்று அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்றதான அந்த ஃபெய்த் அந்த யோபுக்கு இருந்தது. அதனால யோபின் கல்லறை அங்கே இருக்கிறது. இங்கே இந்த ஆபிரகாம் அந்த இடத்தை தான் அங்கே வாங்கிறான். அவனுடைய சரீரமானது அந்த மக்பேலா குகையில அடக்கம் பண்ணப்பட்டிருந்தது. அதே இடத்தை தான் வேணும்னு வாங்கினான். ஏனென்றால் தன்னுடைய விசுவாசத்தை யோபினுடைய விசுவாசத்தோடு கூட இணைத்துக் கொள்கிறான். ஆபிரகாமுக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான வெளிப்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அப்பொழுது உயிர்த்தெழுவேன் என்ற விசுவாசத்தோடு கூட அந்த இடத்திலே நானும் புதைக்கப்பட வேண்டும் என்று அந்த இடத்தை அவன் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இடத்தை அவன் வாங்கினான். கரையும் கொடுத்து வாங்கும் பொழுது அது அவனுக்கு, அவன் சந்ததிக்கும் அது எப்பொழுதும் சொந்தமாய் இருக்கும். ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் மரித்தான், அவன் இன்னொரு சரீரத்திலே, ஆவிக்குரிய ஒரு சரீரத்திலே அவன் வந்து, அவனுடைய ஜனத்தார் அவனை போல எலக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. ஆபேல் ஒரு எலக்டட், ஏனோக்கு எலக்டட். இப்படி அந்த எலக்டட் பீப்புள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நோவா ஒரு எலக்டட், அவனுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஒரு பாவி மரித்து எல்லாரும் பரலோராஜ்யம் போயிருவாங்க, எல்லாருமே அங்க வந்துட போறாங்க, கிறிஸ்தவங்களா மாறிட்டாலே பரலோராஜ்யம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அவங்க எலெக்டட் பீப்புளா இருக்க வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையோடு அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் தங்களுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்படும். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். அவனுடைய லைஃபை குறித்து காலையில் கூட நம்ம பார்த்துருக்குறோம், 12வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதே மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தாதான் அங்கே போய் சேர முடியும். அவங்களுக்கு தான் தியோபனி உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு, அவங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கிறது, அந்த பிளேஸில் அவங்க சேர்க்கப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவங்க காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவங்கள் பூமிக்கு வந்து அவங்களும் மகிமையின் சரீரத்தை பெற்று, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களும் உயிர்த்தெழுந்து, அவர் 40வது நாளிலே மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இவங்களும் அவரோடு சேர்ந்து மகிமைக்குள்ளே பிரவேசித்துட்டாங்க. அவங்க மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். யோபு முதற்கொண்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். யோபு தான் முதலாவது பரிசுத்தவானாக இருக்கிறான். அவன் ஆபிரகாம் காலத்துக்கு முன்னால வாழ்ந்தான். யோபின் புஸ்தகம் ஓல்டஸ்ட் புக் இன் த பைபிள் என்று பிரதர் பிரனாம் சொல்லுகிறார். இருக்கிறதுலே பழமையான புஸ்தகம் யோபு. அந்த புஸ்தகத்தை மோசே எழுதியிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகத்துல யோபு வந்து அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தானே அந்த ரெவலேஷன் அவனுக்கு இருந்தது. இவனுக்கு அந்த ரெவலேஷன் இருந்தது, மேசியாவை குறித்த வெளிப்பாடு இருந்தது. மேசியா வரும்பொழுது அந்த ரெசரேஷன் நடக்கும். அது வரைக்கும் அவங்க ஒரு பிளேஸ்ல இருக்கிறாங்க, அதான் பாரடைஸ். பாரடைஸ் 6வது பரிமாணத்தில் பாரடைஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போல எலெக்டட் பீப்புள்லாம் அங்கே இருக்கிறாங்க. தன் ஜனத்தாரோடு அவன் சேர்க்கப்பட்டான். He was gathered to his people என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 35வது அதிகாரம் 28-29 வாசிக்கலாம்.
பிராணன்
போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள்.
அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஈசாக்கு 180 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆபிரகாம் 175 வருஷம், ஈசாக்கு கூட கொஞ்சம் 5 வருஷம். 180 வருஷம் உயிரோடு இருந்தான். பின்பு அவன் பிராணன் போய் மரித்து, ஐசக் கேவ் அப் த ஹோஸ் அண்ட் டைட். அவன் மரித்து அண்ட் வாஸ் கேதர்ட் அண்ட் டு ஹிஸ் பீப்புள், அவன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அதே தான் ஆபிரகாமுக்குடைய முடிவு எப்படியோ அதே மாதிரி தான் ஈசாக். ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அதே போல ஈசாக்கும் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஆபிரகாமே இஸ்மவேலும் ஈசாக்கும் அடக்கம் பண்ணினார்கள். அதே போல இவனையும் வந்து அடக்கம் பண்றாங்க. யார் அடக்கம் பண்ற? ஈசா அண்ட் ஜாக்கப் அண்ட் ஹிஸ் சன்ஸ். ஈசா அண்ட் ஜாக்கப் பரீட் ஹிம். ஏசாவும் யாக்கோபும் வந்து அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஒருவன் எலக்ட், இன்னொரு நான் எலக்ட். அதே போல அங்கேயும் இஸ்மேல் நான் எலக்ட், ஈசாக்கு எலக்ட். அவனுடைய ஃபாதர் எப்படி மரித்து ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்களோ அதே மாதிரிதான் இவனும் சேர்க்கப்படுகிறான். அதே இடத்துலதான் அந்த மக்பேலா கேவ்ல தான் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த லொகேஷன் அதே லொகேஷன் தான். அந்த பரியல் கிரவுண்ட் சேம் தான். இதோ அவனும் வந்து அவனுடைய 2 குமாரங்களும் வந்து அடக்கம் பாடி அடக்கம் பண்ணாங்க. ஆனால் அவன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். இன்னொரு தியாபனி பாடியில் ஆவிக்குரிய சரீரத்தில் அவன் வந்து அந்த பாரடைஸில் தன் தகப்பனாகி ஆபிரகாம்கிட்ட போய் சேர்ந்துட்டான். தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அங்கே இருக்கிற எலெக்ட் பீப்புள் அவங்களோடு சேர்க்கப்பட்டான் என்று பைபிள்ல போட்டிருக்கு. பாடி இங்க அடக்கம் பண்ணுகிறது, ஆனால் அவன் இன்னொரு சரீரத்திலே இன்னொரு இடத்துல பெர்ஃபெக்ட் பிளேஸ்ல அவன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். இங்க நம்ம வந்து எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க, நாத்திகர்கள் இருக்கிறாங்க, பல மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, டினாமினேஷன் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, அது மத்தியில் நம்ம வாழுகிறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம அப்படி வாழ போறதில்லை, அங்கே எல்லாரும் இருக்க போறதில்லை, நம்முடைய ஜனத்தார் தான் அங்கே இருப்பாங்க. நம்முடைய ஜனத்தார்னா எலெக்டட் பீப்புள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருப்பார்கள். இப்பொழுது இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அங்கே இருக்க போறதில்லை. அது வந்து பெர்ஃபெக்ட் பிளேஸ், இது வந்து நெகட்டிவ் பிளேஸ். இங்க இந்த உலக வாழ்க்கையானது நெகட்டிவ் லைஃப், அது வந்து பெர்ஃபெக்ட் லைஃப். இங்க எதிர்மாறான காரியங்கள் எல்லாமே இருக்கிறது, அங்கே எதுவுமே அந்த எதிர்மாறான காரியங்கள்லாம் கிடையாது. எல்லாமே சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அவிதமான ஒரு இடத்துக்கு போறோம். அந்த பிளேஸ்ல தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அப்படின்னு பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து அந்த ஆபிரகாமை சந்தித்தார். ஆதியாம 12 நம்ம வாசிக்கிறோம், 12:10 கர்த்தர் ஆபிரகாமிட்ட என்ன சொன்னார், இதை சாராளை பார்த்து என்ன சொன்னார், ஒரு பிராண உற்பத்தி கால உற்பத்திட்டத்திலே நான் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்பட்டது. சாராள், நான் வயசாகிவிட்டேனே, எனக்கு அது எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது, அவள் மனசுக்குள்ளே அவள் நகைக்கும் பொழுது, இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 14 வாசிக்கிறோம், இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட். பின்பு சாராளும் விசுவாசித்தாள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் விசுவாசித்தாள். பை ஃபெய்த் சாரா கன்சீவ்ட் அண்ட் டு ரிசீவ் சீட், டு கன்சீவ் சீடு. இதை என்ன சொல்ல, அவள் வந்து கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள், விசுவாசத்தினாலே கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்று எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம். 20 அவங்களுக்கு பாடி சேஞ்ச் ஏற்படுகிறது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பாடி சேஞ்ச் ஏற்படுகிறது. 21 ஈசாக்கு பிறக்கிறான். இதுதான் அவனுடைய பிறப்பை பற்றிய காரியங்கள். அவன் அவிதமாக பிறந்து இருக்கும் பொழுது இப்பொழுது 22 கல்வாரியை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கை எங்க பலி செலுத்த போகும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டார். அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார், அங்கே சிருஷித்தார், அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினார். 23 டெத் ஆஃப் சாராவை குறித்து பார்க்கிறோம். சாராள் மறித்து போகிறாள், அப்பொழுதுதான் அவன் அந்த இடத்துல வந்து அதை விலைக்கரையமாய் வாங்கி அடக்கம் பண்ணுகிறான். இவன் 24 வரும் பொழுது ஈசாக்கு மேரேஜ் நடக்கிறது. ஒரு மனுஷனுடைய லைஃப் சொல்றேன், ஈசாக்குடைய லைஃபை நான் சொல்றேன், கவனமாக கவனிங்க. அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க போய் முடியுதுன்னு சொல்றேன். பைபிள் நமக்கு வந்து தரவா தெரியணும். பெந்தகோச காரால காட்டிலும் பைபிள் நமக்கு நல்லா தெரியணும். நம்ம அதை வெளிப்பாட்டின் படி அறிந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் குழந்தைகள், பெந்தகோச குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க முடியாது. ஆனால் நாம வந்து ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். பெந்தகோசல் வந்து பேபிஸா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தங்களை பெரிய ஞானிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாதபடி அவர்கள் போதனை செய்யலாம். நாம வந்து பாவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிறோம். இதை 24 வரும் பொழுது அவனுக்கு வெட்டிங் வருகிறது, மேரேஜ் யூனியன் ஏற்படுகிறது. எலியேசர் அங்க அனுப்பப்படுகிறான். எலியேசர் அந்த காரியக்காரனாக இருக்கிறான். எலியேசர் அங்கே அனுப்பப்படுகிறான். அவன் மேரேஜ் யூனியன் வந்து அந்த 24 நடக்கிறது. 25 அங்கே ஏசாவும் அங்கே யாக்கோவும் பிறக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு இதோ ஜேக்கப் லைஃப் அங்கே போய்கொண்டிருக்கிறது. ஏசா லைஃப் அங்க போய் கொண்டிருக்கிறது. 35 வரும் பொழுது டெத் ஆஃப் ஐசக், ஐசக்னுடைய மரணத்தை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவன் வாலிபனாய் இருக்கும் பொழுது என்ன நடந்தது, இதோ இப்பொழுது அவனுக்கு மேரேஜ் நடந்து எப்படி இருந்தது, இதெல்லாம் லைஃப். இன்று அவன் பூரண வயசு உடையவனாகி ஓல்ட் ஏஜ் அடைந்து 180 வருஷத்திலே அவன் மரித்து போகிறான். அதுதான் 35 நம்ம வாசிக்கிறோம். ஆத்தர் இஸ் ஏத்லி ஜேர்னி. அவன் வந்து சாராளுடைய கூடாரத்திலே பிறந்தான். அதிலிருந்து அவனுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகி இப்பொழுது என்ன சென்றால் அவனுடைய ஏத்லி ஜேர்னி முடிவடைகிறது. அவனுடைய உலக பிரமாண யாத்திரை, வாழ்க்கையின் யாத்திரை முடிவடைந்து he gathered where his father was in the other world. அவனுடைய அப்பா வந்து இன்னொரு உலகத்தில் இருக்கிறார். இவன் இந்த 3 பரிமாணத்துக்குள்ள இருக்கிறான். அவங்க அப்பா 6 பரிமாணத்தில் இருக்கிறார். அதனால அனதர் வேர்ல்ட் அங்க இருக்கிறார். இவன் மரிச்சு அந்த வேர்ல்ட் அவங்க அப்பாட்ட போய் சேர்ந்துட்டான். அவங்க அவங்களுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினாங்க. அந்த ஏசாவும் யாக்கோபும் they buried his body. அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறார்கள். ஆனால் வந்து நம்முடைய சோல் கிரேவுக்கு போகாது, கல்லறைக்கு போகாது. You can't put the soul in a grave. ஒரு ஆத்மாவை கொண்டு கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ண முடியாது. சரீரத்தை தான் அடக்கம் பண்ண முடியும். ஆனால் இவன் வந்து சோல் வந்து இன்னொரு பாடியில, ஒரு தியோபனி பாடியில ஆபிரகாம் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு அவன் போய் சேர்ந்தான். தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா,
ஆமென்.
அதே போல இன்னொன்னு அடுத்ததை பார்க்கும் பொழுது அதுவும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கு. ஆதியாகமம் 49:29 வாசிக்கலாம்.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எபரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு.
சரி, போதும். இந்த ஆதியாகமம் 49 வரும்பொழுது ஈசாக்குடைய மகன் ஜாக்கப் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இதுல ஒரு டிஃபரன்சியேஷன் என்னவென்றால், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். He charged them and said unto them, I am to be gathered unto my people. நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன் என்று சொல்லுகிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி சொல்லல. ஆபிரகாமும் ஈசாக்கும் சாரைக்கு முன்னதாக நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்படுகிறேன்னு சொல்லல. ஆனால் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்கள். இவனுக்கு அதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாமே இருக்குது. மரிப்பதுக்கு முன்னதாகவே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? உங்களுக்கு எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. யாக்கோபுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு அந்த மாதிரி சொல்லலை. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஆனால் ஈசாக்கு என்ன சொல், யாக்கோபு என்ன சொல்லுகிறான், நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய பாடியை நீங்க அந்த மக்பேலா குகையில தான் அடக்கம் பண்ண வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கு என்னுடைய கிராண்ட் ஃபாதர், என்னுடைய ஃபாதர் எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அதே பிளேஸ்ல தான் நீங்க என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் மரிப்பதற்கு முன்னதாகவே அதை அறிந்திருந்தான். அவன் எந்த உலகத்துக்கு போகிறான், எந்த பிளேஸுக்கு போகிறான், எந்த ஜனத்தாரோடு போகிறான், அவன் பாடியை எங்க அடக்கம் பண்ணணும், எல்லாத்தையுமே முன்னகுட்டியே அவன் அறிந்திருந்தான். பைபிள்ல ஜாக்கப் பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு ஈசாக்கை விட ஜாக்கப் பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்குது. ஜாக்கப் கிரேஸுக்கு அடையாளமா இருக்கிறான். ஐசக் டின் சே ஐ ஆம் கோயிங் டு மை பீப்புள். ஜாக்கப் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங். ஆனால் ஜாக்கப்புக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, ஐ எம் நவ் டு பி கேதர் டு மை பீப்புள். இப்பொழுது நான் என் ஜனத்தாரோடு கூட நான் சேர்க்கப்பட போகிறேன். பரி மீ வித் மை ஃபாதர்ஸ் இன் த கேவ் தட் இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எப்ரோன். எப்ரோனில் இருக்கிற அந்த குகையிலே வந்து என் பிதாக்கள் அண்டையிலே என்னை அடக்கம் பண்ணுங்கள். கரெக்டா அவன் சொல்லிட்டான். அவனுக்கு மரிப்பதற்கு முன்னதாகவே அவன் எங்க போகிறான் என்பதை அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம எங்க இருந்து வந்தோம், எதற்காக இந்த உலகத்துல இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க எங்க இருந்து வந்தோம், எதற்காக உலகத்தில் இருக்கிறோம், எங்க போறோன்னு தெரியாது. அதாவது நமக்கு இந்த மெசேஜ் அதாவது பைபிள்ல மறைந்திருக்கிற ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்தோம். ஹல்லேலூயா. வேற பைபாஸ் பண்ணி ஃபிளஷ்ல வந்திருக்கிறோம். பின்பு என்ன சொன்னாலும் நம்ம எந்த சரீரத்தை பைபாஸ் பண்ணி வந்தோமோ அந்த சரீரத்துக்குள்ளாக நாம் போய் நம்ம ஆறாம் பரிமாணத்தில் பாரடைஸில் நாம் நம்முடைய ஜனங்களோடு சேர்க்கப்படுவோம். அதாவது புதிய ஏற்பாடில் 7 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரன்ஹாம், 7 குரூப் இருக்குது. நம்ம குரூப் 7வது குரூப்பு. நம்ம ஜனத்தார் அங்கே இருக்கிறாங்க. நம்ம மறித்தால் அந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவோம். நமக்கு முன்னக்குட்டியே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம லுத்தர் பீப்புளோடு சேர்க்கப்பட மாட்டோம். நம்ம வந்து இதை தீர்க்க தரிசி அந்த குரூப்போடு சேர்க்கப்படுவோம். நம்ம அனாய்டிங் ஈக்கிள் அனாய்டி, அவங்களுக்கு மேன் அனாய்டி. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனாய்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. நம்ம எந்த அனாய்டிங் கீழே இருக்கிறோம், நம்ம 4 சீலில் இருக்கிறோம், நம்ம 7 சீல் கமிங் ஆஃப் த லார்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து இதை மறிக்கவில்லை என்றால் நம்ம பாடி சேஞ்ச் ஆகி அந்த பரிசுத்தவான்களையும் நம்ம சந்திப்போம். பாரடைஸில் இருக்க பரிசுத்தவான்களையும் நம்ம சந்தித்து ரெண்டு கூட்டத்தாரும் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 Thessalonians 4:16-17 நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு, ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. அதனால் சவுட் ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையில கொண்டு வருது, வாய்ஸ் வந்து ரெசரக்ஷன், பின்பு ட்ரம்ப் வந்து ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து நம்ம அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டிங் சப்பர்ல நம்ம அங்கே இருப்போம் என்று நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால நம்ம எங்க இருந்து வந்தோம், எதற்காக இங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே எதுக்காக இருக்கிறோம் என்றால் நம்ம டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். இந்த ஆண்டவர் சாத்தானுக்கு முன்பாக நம்ம டெஸ்ட் பண்ண, இவன் என்னுடைய குமாரத்தி குமாரன், இவன் என்னுடைய இவள் என்னுடைய குமாரத்தி, இவளை நீ வந்து வஞ்சிக்க முடியாது, என்னுடைய வார்த்தைக்காக இவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இங்க எதற்காக வந்திருக்கிறோம், மீட்பு என்றால் என்ன, அந்த மீட்பை பெரும்படியாக, வாட் இஸ் ரெடெம்ப்ஷன், ஹவு டு ரிசீவ் ரெடெம்ப்ஷன், நீங்க அதை பெரும்படியாக ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டுள்ள ஒரு பர்பஸ் நிறைவேறும் பொழுது பின்பு என்ன சொன்னால் கர்த்தர் நம்மை மேலே எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறது. பல சோபன கிறிஸ்தவனுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இத சோபன போதர்களுக்கும் அந்த ஊழியக்காரர்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆண்டவர் ஒரு ப்ராபட் மெசேஜ் மூலமாக நமக்கு இந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
ஆபிரகாம் மரிப்பதை ஈசாக்கு பாங்க யாக்கோபு பார்த்தான். ஆபிரகாம் மரிக்கும் பொழுது நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அங்க யாக்கோபுக்கு 15 வயசு. அவனுக்கு 15 வயசுல எல்லாமே தெரியும். 15 வயசா இருக்கும் பொழுது கிராண்ட் ஃபாதர் மரிக்கிறார். இத பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஜனத்தாரோடு சேர்க்கப்படுகிறார். பின்பு தன்னுடைய ஃபாதர் ஈசாக்கு மரிக்கிறார், அவரும் ஜனத்தாரோடு. இப்பொழுது அவனுடைய டேன் வருகிறது. ஜேக்கப் வாஸ் 15 years old when Abraham died. எபிரேயர் 10:19 11:9 என்ன வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஆபிரகாமோடு கூட 15 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆபிரகாம் கூடாரத்தில் இருக்கும் பொழுது அவனும் கூடாரத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:9 வாசிக்கலாம்,
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
ஆபிரகாமோடு இவன் கூடாரங்களில் குடியிருக்கிறான். கிராண்ட் ஃபாதர் தெரியும் அவனுக்கு, அவனுக்கு தன்னுடைய ஃபாதரும் தெரியும். அவங்க மறித்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாங்க, எங்க போய் சேர்ந்தாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு அந்த ரெவலேஷன் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு வந்து என்ன ரெவலேஷன் வந்த, யோபுக்கு இருந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்தது. அந்த புக் ஆஃப் யோப வந்து ஆபிரகாம் அறிந்திருக்கலாம், ஏன்னா அது ஓல்டஸ்ட் புக். அது வை ஹி நியூ வேர் டு, அவன் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான், யோபு எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான், அங்கேயும் நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதனால முதலாவது மரித்தது சாராள். ஆதியாகமம் 23 அதிகாரத்திலே சாராள் மரித்து போகிறாள். சாராள் மறிக்கும் பொழுது அந்த பாடி அங்கே இருக்கிறது. அந்த பாடி இருக்கிறது, அவனுக்கு ஒரு பரியல் கிரவுண்ட் இல்லை, அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அவனுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. ஒரு லீஸுக்கு இருந்த மாதிரி தான் கானான் தேசத்தில் இருக்கிறான். ஓரடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமாகலை. இந்த நேரத்தில் பாடி மறிச்சு போச்சு, பெரிய ஐஸ்வர்யமானாக இருக்கிறான், ஆனால் ஒரடி நிலம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. என்ன ஒரு இதாக இருக்குது பாருங்க. அல்ல, இப்பொழுது பாடியை அடக்கம் பண்ணக்கு இடம் இல்லை. அவன் போயிட்டு ஏத்தின் புத்திரிட்ட போய் கேட்குறான், என்னுடைய மனைவி மறித்து போனால் பாடியை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீர் பெரிய பிரபுவாயிருக்கிறீர், எங்களுக்கு நிறைய கல்லறை இருக்குது. அவங்க மறிப்பதுக்கு முன்னதாகவே அவங்க கல்லறை அங்க செய்து வைப்பாங்க. நம்ம எல்லாம் மண் அறையில் அடக்கம் பண்றாங்க இங்க உலகத்துல. அங்க கல்லறை என்றால் கல்லுல குடைஞ்சி வச்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால அந்த அங்கே நிறைய கல்லறைகள் இருக்கிறது. தாங்கள் மறிப்பதுக்கு முன்னதாகவே தங்களுக்கு கல்லறைகளை அவள் உண்டு பண்ணி வைத்திருப்பார்கள். ரொம்ப ஷோ பண்ணி ரொம்ப கிளாமரா இருக்கும், ரொம்ப வந்து ஆடம்பரமாக அந்த கல்லறைகளை அவங்க செய்து வைத்திருப்பாங்க. அதனால அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த ஏத்தின் புத்திரன் சொல், நீர் மகா பிரபுவாயிருக்கிறீர், நீர் ரொம்ப நல்ல மனுஷன், நீர் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான், உன்னுடைய மனைவியை அடக்கம் பண்றதுக்கு நாங்க என் கல்லறை தரமாட்டோமா, யாரு வேணாலும் தருவான், நல்ல நிறைய கல்லறைகள் இருக்குது, எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்குது, நீர் அந்த கல்லறையில ஏதாவது அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணிக்கிடுங்க, ஃப்ரீயா நாங்க தாரோம், நீர் எது வேணும்னு சொல்றீரோ அதை கல்லறையை நாங்க யாரும் உமக்கு ஃப்ரீயா தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆறாம் வசந்த வாசிக்கலாம்,
ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும், நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள்.
இதனால ஆண்டவனே இஜமானேன்னு சொல்றாங்க, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. பாருங்க, நீர் மகா பிரபு, யூ ஆர் எ மைட்டி பிரின்ஸ் அமங் அஸ். நாங்க எங்களுக்கு எந்த கல்லறை முக்கியமானதா இருக்குதோ அதை நீர் எடுத்துக்கிடும், ஃப்ரீயா நீர் வச்சுக்கிடும், உம்முடைய மனைவியினுடைய பாடியை அடக்கம் பண்ணும், யாரும் உமக்கு தடை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஆபிரகாமை நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு இருக்கிறது. இவங்களுக்கு ஏத்தின் புத்திரர்கள் உலகத்தின் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்தாபன கிறிஸ்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெளிப்பாடு இல்லாத கிறிஸ்தவங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த ரெவலேஷன் இருக்கிறது. ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். அவன் ஒரு பரியல் பிளேஸ் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஹி ஹேட் அ ரெவலேஷன் அபவுட் தட் பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து மக்பேலா குகை. அங்கே யோபு சரீரம் அடுக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை பூமி தான் எனக்கு வேணும். இங்க உங்களுடைய கல்லறை குழிகள்லாம் கிராண்டா இருக்கலாம், ரொம்ப கிளாமரா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த ஓரத்தில் அங்கே இருக்கு பாருங்க, அந்த இடம் தான் எனக்கு தேவை. அதுக்கு என்ன கரையம் வேணுமோ அந்த கரையத்தை நான் தந்துருதேன், ஃப்ரீயாக எனக்கு வேண்டாம். ஃப்ரீயாக இருந்தால் சொந்தமாகாது, ஆனால் கரையத்தை செலுத்தும் பொழுது சொந்தமாக மாறுகிறது. அதனால் அங்கே யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். யோபு ஒரு வெளிப்பாடோடு மறிச்சிருக்கிறான். அங்கே தான் நான் அடக்கம் பண்ண, அந்த அதுக்கு வெள்ளியை நெருத்து கொடுத்து கரையத்தை கொடுத்து அதுக்கு பத்திரம் முடிச்சு அதை வந்து அப்ரஹாமுடைய சரால் பாடி அங்க இருக்குது. ஆனா இவன் போயிட்டு அந்த நிலத்தை கரையம் பேசி பத்திரம் முடித்து அதுல இருக்க மரம் எல்லாத்தையுமே அங்க எழுதி அந்த இடத்த வாங்கின பின்பு தன்னுடைய மனைவியினுடைய பாடியை அடக்கம் பண்ணுறான். மனைவி செத்து போயிட்டான்னு உட்கார்ந்து ஊன்னு அழுதுகிட்டு இருக்கல. செத்து போன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும். இவன் ஒரு காரிய சித்தி உள்ளவன், ஞானவான், வெளிப்பாடு உடையவன். அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்து காசு இல்லையேன்னு கவலைப்பட்டு சிலர் இருப்பாங்க. செத்து போனா எப்படி அடக்கம் பண்ண, காசு எங்க இல்லையே, யாராவது தருவாங்களா? சில சாமன போதர்கள் மறிச்சு போனா அதை வச்சு அவங்க காசு சம்பாதிப்பாங்க. ஒண்ணுமே காசு இல்லாத போல பிகேவ் பண்ணிவிட்டு ஜனங்கள் வந்து காணிக்க தருவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. உலகம் அந்த மாதிரி, அதுலேயும் காசு சம்பாதிக்கிறது. இந்த பெந்தகோச போஸ் பாசர்கள் அதுலேயும் காசு சம்பாதிப்பாங்க. இவன் அப்படி இல்லை. உலகத்தில் நடக்க காரியத்தை தான் சொல்றேன். இவன் அப்படி இல்லை. என்ன சொல்றால், இவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த பிளேஸ்ல அடக்கம் பண்ணணும். அதை ஃப்ரீயா வாங்க கூடாது. இந்த கிளாமரா இருக்கிற இந்த கல்லரை ஃப்ரீயா தரதெல்லாம் உடனே ஃப்ரீயா தந்துட்டாங்க. கத்தர் கிரியை செய்தார், அவங்க உள்ளத்துல பேசினார், நாங்க நினைக்கிறத விட ரொம்ப கிராண்டா தந்துட்டார். இதான் சாபன போதர்கள்லாம் கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்க, மிகப்படுத்தி சொல்லுவது பெரிய காரியம் அவங்களுக்கு ரொம்ப நடந்த மாதிரி. அதே மாதிரி ஆபிரகாம் வந்து ஃப்ரீயா தந்த உடனே அது எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு, அவரு ஃப்ரீயா தந்துட்டாரு, அவ்வளோ எங்க மேல அவ்வளவு நல்ல எண்ணம் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்ல அவனுக்கு வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அந்த மக்டேலா குகை வேணும். அங்க யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். யோபின் லைஃப் வந்து அங்க யோபு புஸ்தல் 42 சாப்டர் இருக்கிறது. அவனுடைய லைஃப் வந்து எப்படி என்றால் டெஸ்டிங் ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங், டெஸ்டிங் ட்ரையல் அண்ட் சஃபரிங். அவன் லைஃப் அவிதமாக இருந்தது. அவனுடைய நண்பர்கள் அவன் மேல ஃபால்ஸ் அக்யூசியேஷனை கொண்டு வந்தார்கள், அவனை ஒரு ரகசிய பாவி என்று சொன்னார்கள். அவிதமான வாழ்க்கை வாழ்ந்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு பாடி சேஞ்சை கொண்டு வந்தார். அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையை போல மாறினது. ஓல்டு மேனா இருந்தவன் சிறு பிள்ளையை போல மாறி அவனுக்கு பிள்ளைகள், மறுபடியும் 7 பிள்ளைகள் பிறந்து நல்ல வயசிலே அவன் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசத்தோடு அவன் மரித்தான். அந்த பிளேஸ் தான் எனக்கு வேணும். பிரணம் வந்து வெளிப்பாட்டை போதிக்கும் பொழுது ஏதோ அவருக்கு விரோதமாக சிலர் எழும்பி அவரோடு சேர்ந்தவங்க தான், அவரோடு சேர்ந்து பழகினவங்க, எப்படி யோபுக்கு நண்பர்களாய் இருந்தவங்க, அவனை துக்க செய்தியை விசாரிக்க வந்தவங்க 7 நாள் அப்படியே உட்கார்ந்தாங்கன்னு பைபிள போட்டிருக்கு. அந்த யாருன்னா எலிபாஸ், சோபார், பில்தாத். இந்த 3 நண்பர்களும் அவனை கூட அந்த யோபோடு நன்கு நல்லா பழகி இருந்தாங்க. பின்பு அவங்க வந்து அவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து வார்த்தையை போதிக்கும் பொழுது கார்டன் லின்சே எ மேன் சென்ட் ஃப்ரம் காட், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் பொசத்தை எழுதியிருக்கிறார். கார்டன் லின்சே ஜாக் மூர் பிரதர் பிரணாமுடைய கூட்டத்தில் ஒழுங்கு பண்ணினார். உன்னுடைய சபையை விட்டுட்டு வந்தே பிரதர் பிரணாமுக்கு அசிஸ்டண்டா இருந்தார். ஏ ஆலன் இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் பிரதர் பிரணாமுடைய ஊழியத்தில் அவரோடு கூட இருந்தவங்க. பின்பு அவருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி யோபுக்கு நண்பர்களா இருந்தவங்க விரோதமாய் பேச ஆரம்பித்தார்களோ அதே மாதிரி பேசினாங்க. அவங்க பாவமாவது மன்னிக்கப்பட்டது, பில்தாத், சோபார், அந்த எலிபாஸ். ஆனா இந்த இவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படலை. கார்டன் லின்சே, ஜாக் மூர், ஏ ஆலன், They were speaking against him. யோபு ஒரு தீர்க்க தரிசி, பிரதர் பிரணாம் ஒரு தீர்க்க தரிசி, இவங்க எல்லாம் பிலாசபர்ஸ். அதனால உலகத்தில் இன்னைக்கு பிலாசபர்ஸ், நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம், நாங்கள் பைபிளை ரொம்ப டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கிறோம், நீங்க எல்லாம் பிலாசபர்ஸ். தேவனுடைய வார்த்தை பிலாசபர்கிட்ட வரல, பைபிள் காலேஜ் படிச்சவங்கிட்ட வரல, தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசியில வருது. யோபு வந்து ப்ராஃபிட், அவனுக்கு வந்து கத்தர் வந்து புயல் காற்றிலே வந்து பேசினார். யோபு 37 ஒன்னாசத்துல அங்க பெருங்காற்றில் இருந்து ஆண்டவர் யோபோடு கூட பேசுகிறார். அதே போல பிரணாம் அங்க தண்ணியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மூச்சு அங்க வருதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தடியில வந்து நிற்கும் பொழுது, மூச்சு வாங்கிது நிற்கும் பொழுது புயல் காற்றிலே கத்தர் பேசினார். டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி. பாருங்க யோபுனுடைய லைஃப் வந்து பிரணாம் லைஃப்க்கு ஐடென்டிஃபை ஆகுறது. யோபு வந்து விசுவாசத்தோடு மரித்தான், அங்கதான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறான். ஆதியாகமம் 49:30 வாசிக்கலாம்.
அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகி எப்ரோன் கையிலே அதற்குரிய நிலத்துடனே
அந்த பரியல் கிரவுண்ட சொல்லுகிறான். அந்த பரியல் கிரவுண்ட வந்து ஆபிரகாம் ஏற்கனவே அதை வாங்கி இருக்கிறார். நமக்கு கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையிலே அதற்குரிய நிலத்தை வாங்கி இருக்கிறார். The cave that is in the field of Makbelah. அந்த மக்பேலா என்ற இடத்துல அந்த குகை அங்கே இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அங்கதான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல 31 வாசிக்கலாம்.
அங்கே ஆபிரகாமையும் ஒரு மனைவியாகிய சாராலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் ஒரு மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினார்கள்.
அங்க ஆபிரகாமும் அவனுடைய மனைவியாகிய சாராலும் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஈசாக்கும் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காலும் அடக்கம் பண்ண, நான் வந்து லேயால அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறேன். பாத்தீங்களா? அவனுக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது? மரணத்துக்கு அப்பாலே ஒரு ஜீவியம் இருக்கிறது, அத மரணத்துக்கு பின்பு ஒரு ரெசரக்ஷன் ஒன்று இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வரும் பொழுது, என் மீட்பர் வரும் பொழுது உயிர்த்தெழுந்திருப்போம், அப்பொழுது குளோரிபிகேஷன் அடைவோம். அது வரைக்கும் அங்கே ஒரு பிளேஸில் ஜனத்தாரோடு நான் சேர்க்கப்பட போகிறேன். அவனுக்கு யாக்கோபு ரெண்டு ஃபெய்த் இருக்குது, ஒன்று நான் மரித்து என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன், ரெண்டாவது எனக்கு ரெசரக்ஷன் வரும். அது எப்பொழுது வரும்? மேசியா வரும்பொழுது ரெசரக்ஷன் வரும், கிறிஸ்து என் மீட்பர் வருவார். யோபுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, அது நிச்சயமா நிறைவேறும். நானும் அந்த இடத்துல என் பாடி அங்கே இருக்கணும், அந்த யோபு கல்லறை இருக்கிற இடத்துல இருக்கணும். அதனால இங்க இருந்து என்ன சொல்றால், ஆபிரகாமுக்கு அந்த ஏத்தின் புத்திரர்கள் நல்ல கிராண்டானதெல்லாம் காமிக்கிறாங்க, இல்ல அந்த கிராண்டான கல்லறெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உலகத்துல கிளாமரா இருக்குது, நிறைய சர்ச்சு ரொம்ப கிளாமரா இருக்கிறது, பீப்புள் ரொம்ப கிளாமரா இருக்கிறாங்க. இல்ல வேண்டாம், வெளிப்பாடு இருக்கிற இடத்துல தான் நான் வரணும். அதெல்லாம் கிளாமரை பார்க்காதபடி அவன் விசுவாசத்தின்படி அந்த பிளேஸ் அவன் பார்க்கிறான். அதனால நான் வந்து லேயாலையும் அங்கேதான் அடக்கம் பண்றேன், என்னையும் அடக்கம் பண்ண எங்க சொல்றான், எகித்துல இருந்து சொல்றான். அவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த பின்பு அவன் சொல்லுகிறான், நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன், நீங்க அந்த இடத்து இங்கிருந்து அவனை கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணி 30 நாளைக்கு மேல துக்கம் கொண்டாடினாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். எகித்துல இருந்து அங்க கொண்டு போறாங்க, ஏன்னா யாக்கோபுக்கு அந்த ரெவலேஷன் இருந்தது, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன், என்னுடைய பாடியை நீங்க இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டும், ஏனென்றால் ரெசரக்ஷன் அங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பைபிள் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு பள்ளிக்கூட புஸ்தகமோ இல்ல நியூஸ் பேப்பரோ கிடையாது, அதை வெளிப்பாட்டின்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பிரதர் பிரணாம் லைஃப்ல அவருடைய மனைவி மரித்து போனார்கள், ஹோப் மரித்து போனாங்க. அந்த ஹோப்புடைய பாடி 1937 அந்த அவருடைய மனைவி ஹோப் வந்து மரித்து போனாங்க. என்ன செய்யறார் என்றால், அவருடைய பாடியை அடக்கம் பண்ணுகிறார். எந்த இடத்துலன்னா வால்நட் ரிட்ஜ் என்ற இடத்துல அந்த ஹோப்புடைய பாடி அடக்கம் பண்றாங்க. அடுத்த நாள் வந்து அவர் வந்து தன்னுடைய மகன் பில்லி பாலோடு சேர்ந்து அதில் மலர்களை பூக்களை அந்த கல்லறை மேலே போடும்படியாக போகும் பொழுது பில்லி பால் அழுகிறார். அவன் குழந்தையாக இருக்கிறார், பில்லியோ இருக்கிறார், டேடி ஐ எம் மிஸ்ஸிங் மை மம்மி, அப்பா நான் அம்மாவை இழந்து போனேன் என்று சொல்லும் பொழுது பிரதர் பிரணாம் சொல்றார், ஹனி வி வில் சீ மம்மி ஒன் டே, அம்மாவை நாம் ஒரு நாளில் பார்ப்போம் என்று சொல்லுகிறார். 1937 அவருடைய மனைவி மரித்து போனார்கள். அவர் வந்து இன்னும் அவருடைய லைஃபை குறித்து நிச்சயம் அவருக்கு வரலை. ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ புஸ்தத்தில் அவருடைய பேரை வந்து பிரதர் பிரணாம் பார்க்கல. அவருக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவரை குறித்துள்ள சித்தம் அவருக்கு தெரியல. அவிதமான ஒரு ஸ்டேஜில் தான் அவர் இருக்கிறார் அந்த நேரத்தில். He didn't see the mystery of his life. தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் அவருக்கு இன்னும் தெரியல, 1937 தெரியல. His name in the book, Lamb's Book of Life, அதுவும் அவருக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஊழியத்திலே பல காரியங்கள் நடக்கிறது. 1933 ஓகிய நதியிலே அவர் 500 பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதபடி எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் பரலோகராஜ்யம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்தாதான் பரலோகராஜ்யம் போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்காட்டா பரலோகத்தின் கதவுகள் அவங்களுக்கு திறக்காது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பாஸ்டர், காலையில் சில பெரிய பாஸ்டர்லாம் சொன்னேன், போக முடியாது. அவங்க வந்து 10,000, 20,000, 1,00,000 அவங்க ஆதாயம் பண்ணினாலும், பாலி ஆங்கேச்சோ எத்தனையோ பேர் அவர் ஆதாயம் பண்ணியிருக்காரு, சவுத் கொரியாவில் உலகத்திலே பெரிய சர்ச்சி, போக முடியாது. கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் 1933 ஜூன் மாதம் 11 தேதியிலே ஓகியோ நதியில் 500 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுக்குறார். 17வது நபர் கோல்வின் என்று தானே அந்த மகன், அந்த ஒரு வாலிபனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க வந்தது, அது ஸ்டார் வடிவத்தில் வந்தது. என்ன சொன்னது? As John was sent for on the first coming, so shall you, your message for on the second coming. யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வரிக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய முதல் என்ற இரண்டாம் வரிக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறார். உன் செய்தி உலகம் எங்கிலும் போகும். அப்படி 1933 வருஷம் அவருக்கு அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் அவர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல தன்னுடைய பெயரை பார்க்கல. இன்னும் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் அவருக்கு என்னன்னு தெரியல. இப்பொழுது 1937 வருஷம் அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அந்த விஷனுக்கு பிறகு என்ன செய்யறது என்றால், 37 வருஷம்னா 4 வருஷம் தான். 4 வருஷத்துக்கு பின்பு அவருடைய மனைவி மரித்து போனார்கள். அதனால அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டது. அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன செய்தார் என்றால், தன்னை துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிடலாமான்னு நினைத்தார். அல்ல கரண்ட் ஒயர்ல வந்து தொங்கிடலாமான்னு நினைத்தார். அவ்விதமாக முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அது ஒன்றும் நிறைவேறாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவரை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. 33 வருஷம் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய செய்தி உலகமெங்கிலும் போகணும். அது ரெண்டாம் வரைக்கு முன்னோடியா செய்தி சொல்லும் பொழுது எப்படி அவர் மறிக்க முடியும்? அதனால God's will is stronger than his free will.
Amen.
அவருடைய ஃப்ரீ வில்ல சுயாதீன சித்தத்தை காட்டிலும் தேவனுடைய சித்தம் பெருசா இருந்தது. அவர் மறிக்க முடியவில்லை. அவர் ஏன் அவிதமாக ட்ரை பண்ணார்? இன்னும் அவருடைய வாழ்க்கையின் ரகசியத்தை கண்டுபிடிக்கல. அவருடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசுல இல்லாதனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு மனைவி இழந்து போனனாலே அவிதமாக செய்ய வேண்டியது. ஒரு நாள் சேர்ல உட்கார்ந்து கொண்டு மனைவியை நினைச்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு சரியான தூக்கமும் வரல. அவருடைய மகன் பில்லி பாலுக்கு அவர் தான் தாயும் தகப்பனும். அவர் தான் அந்த குழந்தைய பால் கொடுத்து வளர்த்து அதை காப்பாத்துற பொறுப்பும் அவருக்கு தான் இருக்கிறது. இவ்விதமான சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது, ரொம்ப மனவேதனையில இருக்கும் பொழுது அவர் வந்து அங்கே வந்து தரிசனம் காண்கிறார். ஹோப் அங்க வர்றாங்க. பரலோகத்திலே ஹோப் இருக்கிறதை பார்க்கிறார். வந்து பிரணாமோடு பேசுறாங்க, பில்லி கோ ஆன் காட்ஸ் ஒர்க். நீங்க பில்லி நீங்க கத்துடைய ஊழியத்தை செய்யுங்க. பிரீச் த காஸ்பல். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. யூ பிரீச் அபவுட் பட் யூ காண்ட் இமேஜின் ஹவு பியூட்டிஃபுல் ஹியர் இஸ். நீங்க பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க, ஆனால் இப்பொழுது நீங்க அதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. ஷி வாஸ் டெல்லிங் ஹிம் பிகாஸ் ஹி வாஸ் பிரீச்சிங் ஃப்ரம் த பைபிள். அதனால பைபிள்ல இருந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இதே போல ஒரு இடம் இருக்கிறது, நம்ம அங்க போறேன்னு. நான் உண்மையில அந்த இடத்துல இருக்கிறேன். நீங்க பிரசங்கம் பண்ணதுபடி நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தது. இன்னும் அவர் தன்னுடைய லைஃபினுடைய மிஸ்டரியை அறியல. 1946 கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருக்கு சொல்லும் பொழுதுதான் அவருடைய பெயரை கண்டுபிடிக்கிறார். அவர் எதற்காக உலகத்திலே அனுப்பப்பட்டார் என்பதை கண்டுபிடி, அதுக்கு பிறகு அவருக்கு குழப்பம் ஏற்படல. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? யூ சீ யுவர் நேம் இன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஆண்டவர் எதற்காக உலகத்தில் என்னை கொண்டு வந்தார் என்று கண்டுபிடித்துட்டா, அதுக்கு பிறகு நான் சாவ போறேன் சாவ போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் எதுக்கு தான் நான் உலகத்தில் பிறந்தேனோ, இந்த வீட்டில் ஏன் தான் பிறந்தேனோ, இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் வராது. அப்படி பேச்சு வருதுன்னா நீங்க கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இப்பொழுது 1946 கண்டுபிடிக்கிறார். 1937 பெண்ணா வந்த குழப்பத்தில் இருந்தார். அவருடைய மனைவி வந்து தரிசனத்தில் வந்து அவரை தேற்றுகிறார்கள். என்பது அவன் எந்த இடத்துல இருக்கிறா, எங்க போயிருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு மனுஷங்களுக்கு எங்க போறங்கிறது தெரியாது. இன்னைக்கு நமக்கு எங்க போறங்கிறது அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம நிச்சயத்தோடு இருக்கிறோம். உலக வாழ்க்கையை குறித்து நம்ம குழப்பத்தில் இல்லை. நம்ம திட மனதோடு இருக்கிறோம். நம்முடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். ஆமே
ஆமே.
சிலர ஆள் கடத்திடுவான். பெரிய பணக்காரங்களை ஆள் கடத்தி கொலை பண்ணுவான். அவன் வந்து பணத்தை கேட்பான், என்னெல்லாமோ காரியங்களை செய்வாங்க. கிட்னாப் பண்றது. அந்த அவனை கிட்னாப் பண்ணும் பொழுது, இந்த தீவிரவாதிகளை வந்து கிட்னாப் பண்ணும் பொழுது கண்ணை கட்டிடுவான். கண்ணை கட்டிட்டு எங்க கொண்டு போறான்னு தெரியாது. பிளேன்ல ஏற்றி கொண்டு போவான் அல்லது கார்ல கொண்டு போவான், எங்க போறான்னு தெரியாது. அதே போல பிள்ளைகளை கடத்துறவங்களும் அப்படிதான். கண்ண பிள்ளைகளை கண்ணை கட்டி கார்ல போட்டு கொண்டு போகும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எங்க இருக்கிறோம் எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. இதுதான் கிட்னாப் பண்றது. அதனால அவங்க எங்க இடத்துல இருக்கிறாங்க, எங்க அவன் தீவிரவாதிகள் கொண்டு போறாங்கன்னு தெரியாது. அதே போலதான் உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்க போறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம வந்து எங்க போறோம்னு அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. We have to know where we are going. Nama enga pogrom endrai nam arindirundom endral namai aayathapaduthikolluvom. Amen.
Amen.
We have to know how to prepare. Nama eppadi nama anga adu inda edathukku poradhe nama aayathapaduthikolluvom. Israel janangal egithilirundhu purappadugirargal enga pogrom endrai arindirukkirargal. அவங்க எங்க போறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போறாங்க, செழிப்பான தேசம். அவங்க டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியுது. ஆனாலும் அந்த இடத்த பத்தி தெரியணுங்கிறதுக்காக மோசே எண்ணாகம 13 12 அந்த ஸ்பைஸ் அந்த உளவாளிகள் வேவுகாரில் அனுப்பி அந்த தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க. அந்த தேசத்தை நம்ம பார்த்தது இல்லை, அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய பிதாக்கள் அங்க வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம எகிப்துல 400 அடிமையா இருந்து இருக்கும் பொழுது அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அங்க ஒரு தேசம் இருக்கிறதா, அவங்க வந்து அங்க சொல்லப்பட்டபடியே அங்க எல்லாமே செழிப்பா இருக்கிறதா நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு 12 அனுப்புறோம். யோசுவா என்ன செய்யறான் என்றால் அங்கே வந்து யோர்தானுக்கு இப்பாலே இருக்கும் பொழுது 2 அனுப்புகிறான். எரிகோவை சுற்றி பார்த்து வடிபடியாக அங்கே அனுப்புகிறான். எதற்காக என்னன்னா நம்ம போற என்னன்னு தெரியாம போக கூடாது. கிட்னாப் பண்ணப்பட்டவனுக்கு எங்க இருக்கிறான்னு தெரியாது. கொலை மிரட்டல் விடுவாங்க, இத்தனை லட்சத்தை கொண்டு தந்துரு இந்த இடத்துல தருது அல்லது உன் குழந்தைய கழுத்தை அறுத்துருவோம். அதே மாதிரிதான் உலகத்தின் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போறோம்னு தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு போகக்கு வேண்டிய ஆயத்தத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்க ஸ்பைஸ் அனுப்பி அந்த இடத்த பார்த்து, உண்மையில அந்த இடம் இருக்கிறது, அந்த கானான் தேசம் இருக்கிறது, நம்ம அதை எப்படி ப்ரோசஸ் பண்ண முடியும்? ஏதோ அங்க ஒரு பாரடைஸ் இருக்கிறது, அங்க ஒரு பிளேஸ் ரியல் வேர்ல்டு இருக்கிறது. இந்த வேர்ல்டு நம்ம பிரயாணம் முடிந்து நம்முடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்படணும். அந்த லேண்ட் எப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ப்ராபெட் அந்த இடத்தை போய் பார்த்து வந்திருக்கிறார், நமக்கு அங்க சொல்லி இருக்கிறார். அதனால அந்த பிளேஸ் இருக்குதா? இத வேவுகாரில் அனுப்புறது போல ஆண்டவர் ப்ராபெட் அங்க போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். பைபிள்ல நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை குறித்து திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்க போகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:2 வாசிக்கலாம்.
வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். In my father's house there are many mansions. I am going to prepare a place for you. உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நமக்கு அந்த இடத்துக்கு போறதுக்காக தான் இயேசு கல்வாரிக்கு போனார். ஆமென்.
ஆமென்.
அந்த ப்ரிப்பரேஷன் என்னன்னா, மேக்கிங் ப்ரிப்பரேஷன் ஃபார் யூ டு கம் அவுட் திஸ் டைமென்ஷன் டு கோ இன் டு தட் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷன் போறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். அந்த வழி தான் கிராஸ், சிலுவை மூலமாக நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். த ப்ரிப்பரேஷன் வாஸ் த ஒர்க் ஹி வாஸ் கோயிங் டு டூ ஆன் த கிராஸ். கல்வாரியிலே அந்த வழியை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுறேன். நம்ம இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷன் போறதுக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக மரித்தார். கிராஸ் மூலமாக அந்த பலியை ஆயத்தம் பண்ணினார். அங்கே இரத்தமானது சிந்தப்பட்டது. அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நம்ம நியூ பேர்த் அடைகிறோம். ஆமே. நியூ பேர்த் அடைஞ்சாதான் நியூ நேச்சர் வரும். நியூ நேச்சர் இல்லாம பரலோகராஜ்யம் போக முடியாது. அந்த தீவிய சுபாவங்கள் இல்லாம பரலோகராஜ்யம் போக முடியாது. அந்த தீவிய சுபாவங்கள் வரணும்னா நம்ம மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பறக்க வேண்டும் என்றால் இயேசு கல்வாரியிலே மரிக்க வேண்டும். அந்த வழியை உண்டு பண்ணினார். அப்பதான் நம்ம ஒரு போக முடியும். ஒருவன் மறுபடியும் பிரவட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஹீ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஒரு ஆவினாலும் ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். பாருங்க, நம்ம விதமான ஒரு இதுல இருக்கும். ஆடம் வந்து ஒரு ஆடம் வாஸ் த ஹெட் ஆஃப் த ரேஸ். ஆடம் வந்து ஒரு ஹெட்டா இருக்கிறான், ஒரு சந்ததிக்கு தலைவா இருக்கிறான். நோவா வந்து ஹெட் ஆஃப் த நியூ ரேஸ். பழைய உலகம் அழிந்த பின்பு அவன் வந்து அவன் மூலமாக ஒரு சந்ததி வந்தது. அந்த ஹெட் ஆஃப் த நியூ ரேஸ் இன் த நியூ எர்த், அந்த புதிய பூமியில நியூ வேர்ல்டுல அவன் ஹெட்டாக மாறினான். ஆனா கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த தேவன் வந்து ஆபிரகாமோடு கூட ஆதியாகமம் 15 அன்கண்டிஷனல் கவனன்ட் வாங்க பலியினாலே உடன்படிக்கை பண்ணினார், நிபந்தனையற்ற உடன்படிக்கை பண்ணினார். நாம வந்து கிறிஸ்துவை சேர்ந்தவளாய் இருப்போம் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்போம் என்று கலாத்தியர் 3:29 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எப்படி ஆகிறோம்? கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாம் பிள்ளைகளாக மாறுகிறோம். 29 வாசிக்கலாம்,
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும்
இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதனால ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். ஆபிரகாமுடைய அந்த சுதந்திரத்தை நம்ம பெறுகிறோம். அவனோடு கூட நம்ம சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. அவன் போன இடத்துக்கு நம்மளும் போவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு 2 சந்ததி இருந்தது. ஏப்ரஹாம்ஸ் ஃப்ளஷ் பீப்புள் பை ஏப்ரஹாம்ஸ் ஃப்ளஷ் மாம்சத்தின்படியே பீப்புள் ஆப்டர் ஏப்ரஹாம் ஃப்ளஷ் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி சந்ததியா இருக்கிறார்கள். அந்த சகையை பார்த்து இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அவன் ஏற்கனவே ஆபிரகாமுடைய குமாரன் தான். இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானேன்னு ஏன் சொல்றாரு? இப்ப விசுவாசத்தின்படி அவன் கிறிஸ்துவை பிலீவ் பண்ணும் பொழுது அவன் ஆபிரகாமுடைய விசுவாச குமாரனாக மாறுகிறான். அதே போல 18 கூனியா இருந்த அந்த பெண்ணுடைய கூனை ஆண்டவர் சரி பண்ணுகிறார். வேதபாரர் பரிசேயர்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. அவங்க சொல்லுகிறார், 18 சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை நான் ஓய்வு நாளில் விடுதலை பண்ணாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார். அவள் ஏற்கனவே ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததியை சேர்ந்தவள் தான். She was a child after Abraham flesh. ஆனா இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட வரும் பொழுது அவள் கிறிஸ்துவில் வரும் பொழுது ஆபிரகாமுடைய ஃபெய்த் சைல்டாக மாறுகிறாள். பாத்தீங்களா? அதே போலதான் பிரணாம் பிரணாம் பிரணாம்னாலும் செய்தி 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 வார்த்தைக்கு வார்த்தை ஒரு பாஸ்டர் நான் பார்க்கும் பொழுது செய்தி 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 அவங்க எல்லாம் செய்திய சொல்லல அப்படிம்பாரு. எதுக்கு எடுத்தாலும் செய்தி, அவனே செய்தியில ஒழுங்கு இல்லை. பிரணாம் 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 வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனா பிரணாமுக்கு இந்த ஃபெய்த் அந்த ரெவலேஷன் அவனுக்கு இல்லை இல்லை. அவங்க எல்லாம் பிரணாமுடைய மாம்ச சந்ததியை சேர்ந்தவங்க. நம்ம பிரணாமுடைய விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அனாக்டிங் உடையவர்களா இருக்கிறோம். எலியா வந்து எலிசா வந்து தன்னுடைய மகன் எலிசா என்ன சொல்லுகிறான்? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் தகப்பனே தகப்பனேங்கிறான். அவன் வந்து எப்படி அவனுக்கு மகனா மாறினான்? அந்த ஃபெய்த் அந்த அனாக்டிங் அவனுக்குள்ள வந்தது. அதே போல பவுல் தீமோத்தேயு தீத்துவை பார்த்து என் குமாரனாகிய தீமோத்தேயு சொல்லும் பொழுது அவன் பவுலுடைய மகனா இல்ல, விசுவாசத்தின்படி பவுலுடைய மகனாக மாறுகிறான். ஆமென்
ஆமென்.
ஆகாரும் பிள்ளை பெறுகிறாள் இஸ்மவேல், இதோ சாராளும் பிள்ளை பெறுகிறாள். ஆகாரின் பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனா சாராள் வந்து ஐசக்கை பெறும் பொழுது ஐசக் ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ ஹேவ் அ நியூ பர்த். இதோ புதிய பிறப்பை உடையவர்களுக்கு ஈசாக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறான். தி சைல்ட் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். அதே போல பிரணாமுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, சைனால இருக்கிறாங்க, ரஷ்யால இருக்கிறாங்க, இந்தியாவில இருக்கிறாங்க, சவுத் அமெரிக்கா, இதோ நார்த் அமெரிக்கா, நியூசிலாந்து, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஃபெய்த் அவனுக்கு வருது. அவருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு அந்த செய்தியை படிக்கும் பொழுது அவனுக்கு வரும் பொழுது நம்ம அந்த குரூப்பா மாறிடும். சேம் ஃபெய்த், அந்த ப்ராப்பர்ட்டுக்குள்ள இருந்த சேம் ஃபெய்த் நமக்கு வருகிறது. ஆமென்
ஆமென்.
நம்ம வந்து அந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவோம். யூ ஆர் கேதர்ட் டு யுவர் பீப்புள். அங்க பிரணாம் அந்த 6 பரிமாணத்துல போகும்பொழுது என்ன சொன்னப்பட்டது? அந்த சத்தம் என்ன சொன்னது? யூ ஆர் கேதர்ட் டு யுவர் பீப்புள் ஜஸ்ட் லைக் ஜாக்கப், யாக்கோபு போல நீ உன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டிருக்கிற. பிரணாம் அந்த தனத்தாரை பார்த்துட்டு வந்துட்டாரு, ஜனத்தாரோடு அவர் சேர்க்கப்பட்டுட்டாரு. திருப்பி பூமிக்கு வந்து நமக்கு சொல்றாரு. அவளுடைய ஜனத்தார பார்க்கிறாங்க, மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அங்க வரும் பொழுது மை பிரசஸ் பிரதர் வி ஆர் சோ ஹாப்பி டு சீ யூ என்று அவரை அணைத்துக் கொள்ளும் பொழுது இதெல்லாம் நீ உன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது உன் ஜனத்தார் மத்தியில நீ இருக்கிறாய். என்ன சொல்லுறார்? உங்களில சிலரை நான் அங்க பார்த்தேங்கிறார். உங்களில் சிலரை நான் அங்கே பார்த்தேன். இதோ உங்களையும் என்னையும் அவர் பார்த்திருக்கிறார். நாம அந்த ஜனத்தாரா இருக்கும், ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். அந்த சத்தம் என்ன சொன்னது? You are gathered to your people just like Jacob. யாக்கோபு போல நீ உன் ஜனத்தாரை சேர்க்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டது. இந்த ஏசாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஏசா வந்து ஈசாக்கு ரெபேக்காளுக்கு தான் பிறந்தவன், சர்ப்பத்தின் வித்து அல்ல. அந்த காயின் போல சர்ப்பத்துக்கு பிறக்கல, ஈசாக்கு ரெபேக்காளுக்கு தான் பிறந்தான். ஆனாலும் அவன் வந்து அந்த ஈசாக்கு இருக்கிற ஃபெய்த் அந்த ஏசாவுக்கு வரலையே. ஒருபான கூழுக்காக சாஸ்திர புத்திர பார்த்த வித்துட்டானே. பின்பு அவன் ஆசீர்வாதத்தை தேடி, கண்ணீரோடு தேடி அதை காண மனமாறுதலை கண்டடைய பண்ணுவான். ஆகாதென்று தள்ளப்பட்டான்னு பைபிள் எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:15 வாசிக்கலாம்.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும், ஒருவனும் வேசி கல்லவனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும்.
ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட அந்த ஏசா போல சீர்கெட்டவனாக இராதே. அடுத்த வசனம்,
ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பி ஆகாதவனோடு தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான்.
ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பினாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் அவனை அனுமதிக்கல. கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி அழுது பார்த்தான், கவலையோடு தேடியும் மனமாறுதலை கண்டடையாமல் போனான் என்று பைபிள் எழுதப்பட்டது. ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்ததுதான். Isaac came out of the true union of Isaac and Rebecca. He rejected the birthright. He was just interested in the things of the flesh. மாம்சத்துக்குரிய காரியத்தில் தான் விருப்பமா இருந்தானே ஒழிய birthright மேல அவனுக்கு விருப்பம் இல்லை. அதே போல இன்னைக்கு நியூ பர்த்னா நம்ம மெசேஜ்ல இருக்கணும் தெரியாது, தெரியும் செய்தி செய்தி செய்தின்னா அதுதான் சொல்லுவாங்க. நீ நியூ பர்த் அடைஞ்சிருக்கிறியா? உனக்கு நியூ நேச்சர் வந்திருக்குதா? நீ திவ்ய சுவாபங்களை உடையவர்கா? நீ பெர்ஃபெக்ஷன் அடைந்திருக்கிறியா? ராப்சரிங் ஃபெய்த் உனக்கு வந்திருக்குதா? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறியா? நீ செவன் சீல இருக்கிறியா? ஒன்றும் சொல்ல தெரியாது. இதை மாதிரி போதவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அதான் ஏசா. ஏசா வந்து என்ன சொல்றால், அந்த ஈசாக்கு வீட்டில் தான் வளர்ந்தாலும், அவங்களுக்கு உண்மையான தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும், அவன் வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை இருந்தவனே ஆவிக்குரிய காரியங்களை அறியலை. அதே போல பிரதர் பிரணாம் மெசேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஏசா மாதிரி இருக்கிறாங்க. அவங்க பிரதர் பிரணாம் செய்தியில் வந்தாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாலும், சாபனத்தை விட்டு வார்த்தையில் வந்தாலும், அவனுக்கு நியூ பேர்த் இல்லைன்னா, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவங்க கண்டடையும். ஏசா வந்து ஜனத்தாரோடு சேர்க்கப்படலை, ஆனால் யாக்கோபு மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஆமென்,
ஆமென்.
அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த வந்து அந்த ஆவிக்குரிய காரியங்கள் டெபாசிட் ஆகலை. மாம்சத்தின்படி தான் அறிஞ்சிருக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை. நம்ம ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்குகிறோம், ட்ராலியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கங்கிற பொருளெல்லாம் எடுத்து எடுத்து போடலாம். நிறைய ட்ராலியை நிறச்சிக்கிட்டு பிற கவுண்டர் பக்கத்தில் வந்து இதை என்ன சென்றால், அங்கே பில்லுலாம் போடும் பொழுது நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டை கொடுத்தோம்னா, அல்ல டெபிட் கார்டை கொடுத்தா அதை ஸ்வப் பண்ணும் பொழுது அது பிளாக் ஆகிருக்குது. ஏனென்றால் போதுமான பணம் இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், இந்த ட்ராலியில் எங்கள் பொருளை வச்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் பேங்கில் போய் அதை சரி பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு பாருங்கள், ட்ராலியில் பொருளெல்லாம் இங்கேயே வச்சுருங்கன்றுவான். இதுதான் ஏசாவின் நிலைமை, அநேக மெசேஜ் பீப்புளுடைய நிலைமை அதுதான். இவங்க எல்லா பொருளெல்லாம் வாங்கிடுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கவுண்டரில் கொடுத்தாவும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறான். அங்கே ஸ்வப் பண்ணும் பொழுது இல்லை, போ பேங்குக்கு போ, அங்கே போய் சரி பண்ணிட்டு வா, உன் பொருளை இங்கேயே வச்சிரு. அதே போல் எனக்கு அந்த செய்தி தெரியும், இந்த செய்தி தெரியும், எல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். நீ பேர்த்து இல்லையே, அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, உனக்கு டெபாசிட் அங்கே இல்லையே. நீ ஆவிக்குரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் டெபாசிட் ஆகலை, ஆவிக்குரிய அனுபவத்தை பெறலை, வெளிப்பாடை நீ பெறலை. உன்னி நீ என்ன செய்தா, அழகான கார்டு மட்டும் வச்சிருக்கிற, டெபிட் கார்டு, அது இருந்தா மட்டும் போதுமா? டெபிட் கார்டு இருக்குது அப்படின்னு போதுமா? அங்க பேங்க்ல பணம் வேணுமே, வச்சிரு, ட்ராலியில இருக்க பொருள் இங்கே இருக்கட்டும், நீ போய் அதை சரி பண்ணிட்டு வா. நீ முதல்ல நீ பேர்த்தடை, நியூ நேச்சரை பெரு, நீ வெளிப்பாட பெரு, நீ ரியல் கிறிஸ்டியனா மாறு, ஆவிக்குரியனா மாறு. சும்மா தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீ முதல்ல ஆவிக்குரியனா மாறு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். படிச்சுக்கிட்டே நாலு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்காத, நீ உண்மையிலே ஒரு அனுபவத்தை பெரு. உன்னை பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது, இங்கதான் இருக்கும், நீ அங்க போய் சரி பண்ணிட்டு வா. பாத்தீங்களா, அதே மாதிரி நிறைய பேர் ஏசாதான் உன்னால, அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அவனுக்கு அங்க ப்ரீ டெஸ்டினேஷன் அங்க இல்லை, அவனுக்கு அந்த அனுபவம் ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா ஜேக்கப்புக்கு எல்லாமே இருந்துச்சு. ஹல்லேலூயா. 1960 வந்து காலம் என்னும் திரைக்கு அப்பாலே போனார். காலம் என்னும் திரைக்கு அப்பாலே போயிட்டு அவர் வந்து அதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். திங்ஸ் தட் ஆர் டு பி என்றதான செய்தியிலே, ராப்சர் என்றதான செய்திக்கு அடுத்து கொடுத்து அடுத்த நாளிலே அவர் திங்ஸ் தட் ஆர் டு பி என்ற செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியிலே பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார், 65 வருஷம் 12 மாசம் 5 தேதியில கொடுத்த செய்தி 19வது பேராகிராஃப்ல அவர் சொல்ற, லாஸ்ட் நைட் ஸ்பீக்கிங் ஓவர் யூமா ஃபார் த கிறிஸ்டியன் பிசினஸ் மேன் ஐ ஸ்போக் ஆன் த சப்ஜெக்ட் த ராப்சர். அந்த பில் காஸ்வெல் பிசினஸ் மேன் அசோசியேஷன்ல நேற்று தினத்துல ராப்சரை குறித்து நான் பேசினேன். ரொம்ப முக்கியமான அங்க வந்து அது செய்தி என்று சொல்லுகிறார். அதன் பின்பு என்ன சொல்லுகிறார் என்றால், யூ ஆர் எ கிறிஸ்டியன், நீங்க கிறிஸ்தவங்க, அண்ட் சோ இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன் ஐ திங்க் வி ஆர் டு கைண்ட்லி நோட்டிஃபைட் ஆகட். நீங்க கிறிஸ்தவளா இருந்தால் உங்களுக்கு முன்னால என்ன இருக்குது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். We don't have to just guess at all. நம்ம வந்து ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. We are notified what our destination will be. நாம எங்க போய் சேருவோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீ எங்க போய் சேருவா என்கத நீ இப்பொழுதே அறிய வேண்டும். சும்மா ஏதோ கெஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நான் போயிருவேன் போயிருவேன் இல்ல, நீ போயிருவேங்கிறத இப்பமே திட்டவட்டமா அறிய வேண்டும். Now there is, அது பின்பு தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், Now there is going to be a rapture. ஏதோ எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது, நீங்கள் வந்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணுங்க என்று சொல்லுகிறார். We are notified what our destination will be. Rapture-ல பங்கு பெறுவியா அல்லது நீ மரித்து போனால் அந்த இடத்துக்கு போவியா, உன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவியா, அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போல நீ சேர்க்கப்படியா. இப்பொழுதே யாக்கோபு முன்னுக்குட்டியே அறிந்திருந்தான். We are on an earthly journey. நாம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன என்று அறிய வேண்டும். முதலாம் யாத்திரையில் அவங்களுடைய டெஸ்டினேஷன் கானான் தேசம், யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற கானான் தேசம், அந்த டெஸ்டினேஷன் அடைந்தார்கள். இரண்டாம் யாத்திரையில டெஸ்டினேஷன் என்னவென்றால் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். மூன்றாம் யாத்திரையினுடைய டெஸ்டினேஷன் என்னவென்றால் நம்ம தியோபனியை அடைய வேண்டும் மரித்து போனால், அல்லது இதை ராப்சர்ல பங்கு பெற வேண்டும். பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படல பங்கு பெற வேண்டும். இதுதான் நம்ம டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனை முன்னக்கூட்டியே நீ நோட்டிஃபை பண்ணு. அதை குறித்து உனக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், போறதுக்கு முன்னதாகவே நிச்சயம் வேண்டும். மூன்றாம் யாத்திரையில வந்திருக்கிற நமக்கு முடிவு என்ன, நம்ம எங்க முடிவடைவோம், நம்முடைய டெஸ்டினேஷன் என்னதை நாம் நோட்டிஃபை பண்ண வேண்டும். We being notified what our destination will be. அது ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறார். அதனால நாம் அந்த இடத்துல சேரும் பொழுது அங்க செல்போன் கிடையாது. இங்க பிள்ளைகள் செல்போனை பார்த்து கெட்டு போயிறாங்க, ஒரே வீடியோ கேம்ஸ், இன்னும் நிறைய காரியங்களை பார்த்து நேரத்தை வீணாக்குறாங்க. வாலிபர்கள் நேரத்தை வீணாக்குறாங்க. இன்னும் உலகத்துல இருக்க எல்லாரும் இன்ஃபர்மேஷனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேரத்தை ஃபுல்லாக அதிலே செலவழிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இதாக புதுசு புதுசாக வருது. இப்போ கொரோனா வந்திருக்குது, அதனால எல்லாரும் கொரோனா கொரோனான்னு பார்க்குறாங்க. இதமாக செல்போன் அங்கே கிடையாது, அங்கே கார் கிடையாது, அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்கே ஓல்டு ஏஜ் அங்கே ஹோம் ஃபார் த ஏஜட், அந்த வயசானவங்களுக்கு இருக்கிற ஹோம் அங்கே கிடையாது. ஏனென்றால் நம்ம வந்து எப்பொழுதுமே அங்கே இளமையாக இருப்போம், எட்டர்னல் யூத் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. ரெஸ்டோர் டு ஆர் எட்டர்னல் யூத். அங்கே யாரும் வியாதி அசல் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, அங்கே முதுமை கிடையாது. அவிதமான ஒரு இடத்துக்கு போகிறோம். லூத்தர் தன்னுடைய பீப்புள் வண்டையில் சேர்ந்து விட்டார். பிரதர் பிரணாமும் தன் ஜனத்தாரோடு சேர்ந்து விட்டார். பிரதர் பிரணாம் எல்லா பிரணாம் சார்லஸ் பிரணாமுக்கு பிறந்தார். 1909 ஏப்ரல் மாதம் 6 அஞ்சு மணிக்கு அவர் பிறந்தார். அப்பொழுது என்ன சென்றால், அவருடைய தலைக்கு மேல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து இருந்தது. மோசேக்கு எப்படி ரெண்டு அவன் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிரத்யேகமான குழந்தை என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினார். மோசஸ் மேலே அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது, அந்த லைட் வந்தது, பிரணாமுக்கு அந்த லைட் வந்தது. பின்பு ஆண்டவர் இந்த 1946 மே மாசம் 7 அந்த குகையிலே சந்திக்கும் பொழுது ரெண்டு அடையாளங்களை கொடுக்கிறார். மோசைக்கு எப்படி ரெண்டு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே போல அடையாளம் கொடுக்கப்பட்டது. மோசையினுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அது யாத்ராமா 3:4 வாசிக்கிறோம். அதே போல பிரதர் பிரணாமுக்கு 1946 அவருடைய தன்னுடைய பேரை எங்க இருக்கு தெரிஞ்சு கொண்டார். லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், தன்னுடைய மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில சந்தேகமே கிடையாது, குழப்பமே கிடையாது. யார் என்ன சொல்லியும் ஒன்றும் ஆக போறதில்லை. அவர் வந்து பிறக்கும் பொழுது அவங்க தாய் தப்பன்மார் என்னச்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இந்த குழந்தை மேல வந்து அந்த லைட் வந்திருக்குது. அந்த நேரத்தில் பனியில குழந்தை மறிக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையை காப்பாத்துகிறார். அங்க லைட் அங்க வந்திருக்கிறது. இது ஒரு பிரத்யேகமான குழந்தை என்று மோசையின் தகப்பன தாய் தப்பன் நினைத்தது போல அவங்களும் நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் வந்து என்னன்னா, அந்த குழந்தை வந்து அவனுடைய ஆத்மா வந்து அது தேவனுடைய சிந்தையிலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெற்றோர்கள் மூலமாக அது உலகத்துக்கு வந்திருக்கிறது. அது என்னது, மல்கியா 4:5-6 நிறைவேறுதல். ஹல்லேலூயா.
ஆமென்.
The soul is God's eternal attribute. அந்த சரீரம் வந்து தாய் தப்பன் மூலமாக உண்டானது, ஆனால் சோலை வந்து தாய் தப்பன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோல் வந்து எட்டர்னல் அட்ரிபியூட்டா இருக்கிறது. தட் பாடி இஸ் பிகாஸ் தி சோல் இஸ் டு பி எக்ஸ்பிரஸ் நவ் டு ஃபில்ஃபில் மாலக்கி 4:5-6. மல்கியா 4:5 நிறைவேறுதலாக அவர் வந்து அங்க உலகத்தில் பிறந்திருக்கிறார். அது அவருக்கு தெரியல. 1946 பிறகுதான் அது தெரிஞ்சது. அவருடைய லைஃபை பற்றி அவர் தான் அறிந்து கொண்டார். அதே போல நம்ம உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்ம தாய் தப்பன்மார் பிறக்க வைத்தாங்க, ஸ்கூல்ல படித்தோம், வளர்ந்தோம். இப்பொழுது மெசேஜ் அதாக அவர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கல்வாரி டேபர்நாக்கள் வரும் பொழுது இந்த மெசேஜ் வந்து, நீங்க எங்கிருந்து வந்தீங்க, எதற்காக பிறந்தீங்க, உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இதோ தீர்க்கதரிசிக்கு எப்படியா லைஃப் ஸ்டோரி எப்படியோ அதே பார்த்தா நமக்கு லைஃப் ஸ்டோரி. ஹல்லேலூயா. இந்த பெந்தேகாஸ்தல் சிஸ்டர் சொல்றாங்க, ஒரு நாள் பிரணாமுடைய மீட்டிங்கில் அந்த பெந்தேகாஸ்தல் சிஸ்டர் வந்து சொல்றாங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், உங்களை வந்து உங்களுடைய கார் மேல மோதி உங்களை சாகடிக்கிறாப்புல சொப்பனம் கண்டேன். அதே மாதிரியே நிறைவேறிட்டு அந்த பிரணாம் என்ன சொல்லுகிறார், ஏ பெந்தேகாஸ்தல் சிஸ்டர் செட் சி ட்ரீம்ட் that they are going to kill you with your motor car. உங்களுடைய கார் மேல மோதி உங்களை சாகடிக்கிறாங்க. விரோதிகள் அவிதமாக செய்தார்கள், செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி எட், அது இன்னும் நடக்கல. Satan cannot touch me until I have finished my work. என்னை கொண்டுள்ள அந்த வேலையானது முடிவர வரைக்கும் சாத்தான் என்னை தொட முடியாது. அதே போல அவர் செய்து கடைசி செய்தி கம்யூனியன், முதல் செய்தி ஃபெய்த். அந்த 1947 முதல் செய்தி கொடுக்கப்பட்டது. பின்பு அவர் கம்யூனியன் என்ற செய்தியை கொடுக்கும் வரைக்கும், எல்லா மெசேஜை கொடுக்கும் வரைக்கும் சாத்தான் வந்து அவரை வந்து கொல்ல முடியாது என்று சொன்னார். அவரை கொண்டுள்ள தேவனுடைய சித்தம் நிறைவேறினது. அவர் 6 போயிட்டு வந்திருக்கிறார். பின்பு அதே பொழித்து வந்து நமக்கு சொல்லிட்டு பிறகு அதே இடத்துக்கு போயிட்டார். மில்லியன்ஸ் ஆஃப் அங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வந்தாங்க. அவருடைய மனைவி ஹோப் அங்க வருகிறாள். அதே பிரவுன் ஐஸ், அதே பிரவுன் ஹேர் அங்க இருக்கிறது. எங்க இருக்கிறாங்க, ரியாலிட்டி சார், ரியல் பிளேஸ். அது உண்மையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நமக்கு சொன்னார். பின்பு அதே இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து யாக்கோபு போல தன் ஜனத்தாரண்டையில சேர்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. உலகத்துல ரெண்டு பேர் தான் வந்து மாம்சத்தின்படி பிறக்கல, ஆடம். 6000 உலகத்துல மனுக்குலம் இருக்கிறது, ரெண்டே ரெண்டு பேர் தான். ஆடம் வந்து தேவனால உருவாக்கப்பட்டான், சிருஷ்டிக்கப்பட்டான். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய சரீரம் தாய் தப்பன் மலக மாம்சத்தின்படி செக்ஸ் பேர்த் படி வரல, அது ஸ்போக்கன் வேர்ட் பேர்த்தா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆடம் வந்து ஹெட் ஆஃப் த ஓல்டு ஜெனரேஷன், ஓல்டு அந்த ஓல்டு ஜெனரேஷன், இந்த பழைய ஓல்டு கிரியேஷன், பழைய சிருஷ்டிப்புக்கு அவன் வந்து ஹெட்டா இருக்கிறான். ஜீசஸ் வந்து ஹெட் ஆஃப் த நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. நீ பேர்த் அடையும் பொழுது உங்களுக்கு நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுக்கிறார். காட்ஸ் ஓன் ஸ்பிரிட் அவர் கொடுக்கிறார். எசேக்கியேல் 36:26-28 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால அந்த நியூ பேர்த் அடைஞ்சவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஹெட்டா இருக்கிறார். இந்த ஓல்டு கிரியேஷன், உலகத்தில் இருக்க ஓல்டு கிரியேஷனுக்கு ஆடாம் ஹெட்டா இருக்கிறான். இந்த ரெண்டு பேர் தான் ஸ்போக்கன் வேர்ட் பேர்த் அடைஞ்சாங்க. அதனால ரெண்டு பேர் மூலமாக ஓல்டு கிரியேஷன் நியூ கிரியேஷன் வந்திருக்கிறது. இதையெல்லாம் மற்ற எல்லாருமே நம்ம எல்லாரும் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம். அதனால நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதே மறுபடியும் பிறக்காம ஆவியில ஆராதனை செய்ய முடியாது. நியூ பேர்த் இஸ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். கர்த்தர் கல்வாரி மூலமாக அதை சம்பாதித்தார், அங்கே ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்திலிருந்து ஜீவன் பெந்தகோச நாளிலே பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் உணர்ந்தது, அவங்களுடைய பாடியை குயிக்கன் பண்ணது, அங்கே அவங்க பின்பு அவங்களை அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினது. அதனால தேவன் குயிக்கனிங் ஸ்பிரிட்டாகவும் டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்பிரிட்டாகவும் வந்து இதோ அவங்கள வந்து முதல்ல ஆத்மாவை உயிர்ப்பித்து பின்பு அவங்களை ஃபேர்ஃபேஷனில் கொண்டு வரும் பொழுது அதுக்கு அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி அனுபவத்தை பெறாமல் நாங்கள் தீர்க்க தரிசியை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறோம். நீ என்ன அறிக்கை செய்தாலும் நீ பேர்த் இல்லைன்னா பல்லவராஜ்யம் போக முடியாது. அந்த நியூ பேர்த் எப்படி வந்துச்சு, அது எப்படி நம்ம பெற முடியும், கத்தர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். அதனால டினாமினேஷன் பீப்புள் வந்து நீ பேர்த் அடையலை, அந்த வார்த்தை இல்லாதபடி எப்படி நீ பேர்த் அடைய முடியும். அவங்க வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. எழுபை காலங்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது, அதை புறக்கணிக்கும் பொழுது நீ பேர்த் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு டிர்னிட்டி என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. நம்ம ஜீசஸ் பேர்சன் ஆஃப் ஜீசஸை பிலீவ் பண்ணுறோம், ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். அவங்க மனசில் ஒரு தியாலஜி, கலையில் சொன்னேன், அந்த அந்த தேவன் பழையற்பாட்டின் தேவனை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடுறாங்க. அந்த பழையற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாரத்தையும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அதெல்லாம் இவர் தான் ஒப்பிடுறாங்க. ஒப்பிடும் பொழுது ஏன் அவர் தான் இவருன்னு ஏன் விசுவாசிக்க தெரியல? அதுக்கு மட்டும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு திருத்துவங்க கொள்கையை கொண்டு வராங்க. அவங்க ஒரு கொள்கையில ஒரு தியரியில இருக்கிறாங்க, ஒரு கோட்பாடு, கிரீட் அண்ட் டாக்மால இருக்காங்க. நம்ம பேசன் ஆஃப் ஜீசஸ் பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. அவர் எலோகிமா இருந்தார், மெல்கிசிதேக்கா வந்தார், பின்பு ஜீசஸா வந்தார். எலோகி மெல்கிசிதேக் ஜீசஸ் தான் தேவத்துவம். இப்படி பிலீவ் பண்ணாதவங்க வேட பிலீவ் பண்ணாங்க, நீ பேர்த் அடையல. நீ பேர்த் அடையாதவங்களுக்கு இத பல்லவ ராஜ்யத்துல இடம் கிடையாது. ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான். ஹல்லேலூயா. அவங்க அழிவுள்ள வித்தினாலே பிறந்திருக்கிறார்கள், ஒரு சாபன உபதேசத்தினாலே பிறந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இத என்ன சொன்னால் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வித்தா இருக்கிறேன். இயேசு அழிவில்லாத வித்தா இருக்கிறார். 1 பேதுரு 1:23 வாசிக்கலாம்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே.
அழிவுள்ள வித்தினால அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். அழிவில்லாத வித்து, அன்கரப்டபிள் சீடு. தேவனுடைய வார்த்தை அன்கரப்டபிள் சீடா இருக்கிறது. அவங்க டிர்னிட்டி என்ற கொள்கை, அதனால பிறந்திருக்கிறார்கள். இது அது அழிவுள்ள வித்து. மனுஷீக உபதேசம், பாபிலோனிய உபதேசம், கத்தோலிக்க உபதேசம், நிசாயாவில தோன்றின உபதேசம். ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு மெசேஜ் அலர்ட் பண்ணி இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல முத்திரை திறந்து தேவரேசம் அழிவு, அந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம், அவங்க சர்ச் பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க. நீ என்ன கிறிஸ்டியன், நாங்க ஏஜி சர்ச்சுக்கு போறோம், நாங்க சிஎஸ், நீ சர்ச்சு பேர்த்து அடைஞ்சிருக்கிறா, நாங்க நீ பேர்த்து அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அவங்க அழிவுள்ள வித்தினாலே அவங்க பிறந்திருக்கிறாங்க, நம்ம அழிவில்லாத வித்தினாலே பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் நியூ பேர்த். அவங்க சர்ச்சு பேர்த்து, நமக்கு நியூ பேர்த். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இஸ் நியூ பேர்த். ரெபேக்காள்கிட்ட வந்து எலியேசர் போகும் பொழுது அந்த எலியேசர் வந்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், ஆபிரகாமுடைய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அவன் அதிகாரியா இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 24:2 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாக
இருக்கிறான். Who had rule over all Moses' goods. அதே போல தீர்க்க தரிசியை நான் விசுவாசிக்க மாட்டேன். கள்ள தீர்க்க தரிசி நான் அதை விசுவாசிக்கலன்னா நீ கர்த்தருடைய வரிகையில போக முடியாது, நீ மனவாட்டியா இருக்க முடியாது. ஆண்டவர் எலியேசரை தான் அனுப்புறார் மனவாட்டியை கொண்டு வரதுக்காக. அவன் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கிறான். அல்ல, வீட்டில் ஒன்று என்னது? ஹீலிங், விஸ்டம், ஃபெய்த், நாலேஜ், மிரக்கிள், ஸ்போக்கன் வேர்டு, இது எல்லாமே தீர்க்க தரிசிட்டே இருக்கு. இந்த அந்த தேவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா அந்த ஆவிக்குரியங்கள்லாம் எல்லாமே ஒரு ப்ராஃபட்டுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். எலியேசருக்குள்ள அது எல்லாமே இருந்தது. He had rule over everything. ரெண்டாவது என்னன்னா, கிப்ஸோட போகிறான். அந்த ஜுவல்ஸ் வந்து கிப்ஸுக்கு அடையாளமா இருக்கு. மனவாட்டிக்கு கிப்ஸ் குணம், அந்த 9 வரங்களும் இருந்தது. இயேசு கிறிஸ்துட்ட 9 வரங்கள் இருந்தது. பவுல் கிட்ட 9 வரங்கள் இருந்தது. பிரதர் பிரனாண்டையும் ஆவிக்குரிய 9 வரங்களும் அவர்கிட்ட இருந்தது. அது மாத்திரமல்ல, இத என்றால் ஒட்டகத்தை கொண்டு போகிறான். 10 ஒட்டகங்களை கொண்டு போன 10 வாசிக்கலாம். ஆவி அவருக்குள்ள பரிபூர்ணமாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. எலியாசர் அந்த பீஸ்ட கொண்டு போனது அது அனாயிட்டிங்கை குறிக்கிறது, பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்பொழுது அவளை கொண்டு வந்து அங்க ஈசா கிட்ட விட வேண்டிய காரியம். அதுக்காக தான் ஒரு தீக்கு தேசியை கொண்டு வந்தார். நாங்க தீக்கு தேசிய விசுவாசிகள, உனக்கு தான் கேடுது. நீ விசுவாசித்தால அவருக்கு ஏதாவது லாபமா அல்லது நமக்கு ஏதாவது லாபமா? நீ வந்து எலியாசரை விசுவாசிக்க மாட்டானா? நீ மெசபத்தியமேல இருக்க வேண்டியதா? நீ சாபனத்தில் இருக்க வேண்டியதா? நீ ஈசா கிட்ட போக முடியாது, நீ அங்கே இருக்க வேண்டியதுதான். யாருக்கு நஷ்டம்? தீர்க்கதரிசிக்கு விரோதமா பேசினா ஆண்டவர் வர தண்டிப்பார். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை போடாதுன்னு சொல்லி இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக பேசும் பொழுது தண்டனைக்கும் தப்பிக்க முடியாது. அந்த பாசல்களுக்கு தண்டனையும் கிடைக்காம போகாது, அதிக ஆக்கினை அடைவார்கள். பாருங்க, தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணி அந்த தி எலியேசர் வந்து இவ்வளவு காரியங்களை உடையவனா இருந்தான். அதே போல தான் எலியேசர் அடையாளமா இருக்கிறார். இவ்வளவு காரியங்களை கொண்டு வந்து நம்மகிட்ட கொண்டு தந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நம்மளை பிரைட் குரூம்ல கொண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவள் கல்யாண வஸ்திரங்களை பெற்றாள், அவள் கிப்ஸை பெற்றாள், அவங்களுடைய குடும்பத்தார் அந்த கிப்ஸை பெற்றாங்க. ஆனால் அவள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது கடைசியா அவள் டெஸ்டினேஷன் என்ன? ஐசக். ஹல்லேலூயா. முதல்ல கிப்ஸ் பெறுகிறார், ரெண்டாவது கிபரை பெறுகிறாள். பெந்தகோஸ்த மக்கள் கிஃப்ட பெற்றிருக்கிறாங்க. எங்களுக்கு தரிசனம் வருது, சொப்பனம் வருது, நாங்க எங்கிட்ட மிரக்கல் நடக்குது. ரைட், ஓகே, நீங்க கிஃப்ட் பெற்றீங்க, ஆனா கிவர பெறல. எலியாஸ் கிஃப்ட் கொடுத்தோம், அந்த கிஃப்ட பெற்றது மட்டுமல்ல, சீ ரிசீவ்ட் த பிரைட் க்ரூம், த கிவர் ஆஃப் கிவர் ஹிம்செல்ஃப், அந்த வரங்களை கொடுத்த அந்த ஆண்டவரையே பெற்றிருக்கிறாங்க. பெந்தகோஸ்த மக்கள் அந்நிய பாஷை பேசுறதுனாலே அவங்க கிஃப்ட பெற்றிருக்கிறாங்க, ஆனா கிவரை பெறல. இன்னைக்கு நீங்க கிவரை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கையே நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அவரோடு கூட இன்விசிபிள் யூனியன்ல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன? இது அங்க டயபிட்டிஸ் இல்லை, 190 பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கிறது. அங்க நமக்கு அங்க டயபிட்டிஸ் கிடையாது. இந்த சரீரத்தில் எவ்வளோ வியாதிகள் வருகிறது, எவ்வளோ வேதனைகள் வருகிறது, அந்த சரீரத்தில் எந்த வியாதி வேதனை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 6th டைமென்ஷன்ல அங்கே மரணம் அழிவு என்பது இல்லை. நோ மேட்டர் லைஃப். செக்ஸ் பேர்த் உடையவங்க அங்கே போக முடியாது, மறுபடியும் பிறந்தவங்க தான். நியூ பேர்த் அடைய வேண்டும். மறுபடியும் என்ன? ஸ்மோக்கிங்கை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஆ கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. என்ன கிறிஸ்டின் ஆயிட்டாங்க? அங்கே வார்த்தையை விசுவாசித்தாங்களா? நாங்கள் நிறைய பேர் ஆதாயம் பண்ண, என்ன ஆதாயம் பண்ணிங்க? ஆத்மா என்னது? வார்த்தையை விசுவாசிச்சா? நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்களா? அங்க வந்து நேற்று நாளை என்பது கிடையாது, எப்பொழுதுமே இன்னைக்கு தான். அங்க சின் கிடையாது, அங்க சிக்னஸ் கிடையாது, அங்க டெத் கிடையாது. அதுங்க ஒரு முறை மட்டும் பிறந்தவர்கள், செக்ஸ் பேர்த் உடையவங்க அவங்க வர முடியாது. அங்க நியூ பேர்த் அடைஞ்சவங்க தான் வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து பிறகு வாலிபமாகி நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, பின்பு நம்ம ஓல்டேஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்க வந்து அந்த இதே கிடையாது, அந்த ஓல்டேஜே இங்க கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய சரீரம் அழிஞ்சு போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேல இல்லாத வீடு நமக்காக இருக்கிறது. நம்முடைய புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் நம்முடைய உள்ளான மனுஷனானது அது வந்து பலப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு குந்திய 4:16-17 வாசிக்கலாம்.
ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவில்லை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது.
ரெண்டு குந்திய 4:16-18 இருந்து வாசிக்கும் பொழுது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நம்ம சோர்ந்து போறதில்லை, நமக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து இது நாளுக்கு நாள் ஓல்ட் ஆகிறது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த மெசேஜ், இந்த ரெவலேஷன் வந்து நாளுக்கு நாள் நம்மளை புதிதாக்குறது, நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது, நாளுக்கு நாள் புதிதாக்குறது. காணப்படுகளை அல்ல, காணாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதில் சொத்து சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இந்த இதெல்லாம் லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்க்கறது. கொரோனா பீரியட்லையும் லஞ்சம் அடிக்கிறாங்களாம், அதனால அவிதமான ஒரு உலகத்தில் இருக்கும். அவங்க காணப்படுகளை எதிர்நோக்கி இருக்கிறாங்க, நம்ம காணாதவளை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், ரொம்ப சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் நீங்க, இந்த எல்லா விதமான டெஸ்டிங் ட்ரையல்ஸ், எல்லா விதமான சஃபரிங்ஸ் எல்லாமே சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. நமக்கு அதிக கன மகிமையை ஏற்படுத்தும். ஏனென்றால் நம்ம காணப்படுகள் காணாதவளை நோக்கி இருக்கும். ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப்லாம் என் ஜனத்தாரோடு நான் சேர்க்கப்பட போகிறேன், என்னுடைய பாடியை அங்க யோபு பாடி பக்கத்தில் அடக்கம் பண்ணணும். ஏனென்றால் ரெசரக்ஷன் வரப்போகிறது, குளோரிபிகேஷன் வரப்போகிறது என்பதை அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த ஃபெய்த்தில் இருக்கோம், காணாதவளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகள் அநித்தியமானவைகள், காணாதவளோ நித்தியமானவைகள். இந்த அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம், இந்த உலக வாழ்க்கை அதி சீக்கிரத்தில் நடந்துவிடும். இங்க நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் கொரோனாவை அனுப்பினார் என்றால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்கிறது.
ஆமென்.
நமக்கு நம்ம வந்து எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென்.
ஆமென்.
எரேமியா 29:11 வாசிக்கலாம்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
இதை எதிர்பார்த்திருக்கிறது, நம்ம எதிர்பார்த்திருக்க என்ன எதிர்பார்த்திருக்கிறோம், நம்ம வந்து குளோரிபிகேஷனை எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தி எக்ஸ்பெக்டட் எண்ட் விச் இஸ் பிரிங் அவர் லைஃப்ஸ் இன்டு குளோரிபிகேஷன்.
ஆமென்.
எல்லாமே நம்மளை மகிமைக்கு கொண்டு செல்கிறது. டு கோ இன் தி ராப்சர், ராப்சரை நம்ம எது நோக்கி, அதான் நம்ம எதிர்பார்த்திருக்க முடிவு என்னவென்றால் நான் வந்து ராப்சர்ல பங்கு பெறுவேன். அந்த எதிர்பார்க்கிற முடிவு சீக்கிரத்திலே வரப்போகுது. உலகத்துல நடக்கிற எல்லாமே அதி சீக்கிரத்தில் நடந்துவிடும். லேசான உபத்திரம், இது வந்து லைட் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங் வந்து லைட் அஃப்ளிக்ஷன், அதி சீக்கிரத்தில் நடந்துடும். இந்த லேசான உபத்திரம் வந்து நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு சொல்லும், நம்ம குளோரிபிகேஷனுக்கு கொண்டு சொல்லும், நம்மளை ராப்சருக்கு கொண்டு சொல்லும். ஹல்லேலூயா. மெசேஜ் வந்து பிரதர் பிரணாமுடைய மெசேஜ், அது தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. தி மெசேஜ் இஸ் காட் தாட்ஸ், இஸ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு நான் அந்த மெசேஜை வெளிப்பாட்டை பிலீவ் பண்ணது, தேவனுடைய சிந்தை நமக்கு வந்திருக்கிறது. தி சீக்ரெட் இன் தி பேக் பார்ட் ஆஃப் கிரைஸ்ட் மைண்ட் இஸ் புட் இன் தி ஹார்ட் ஆஃப் தி பிரைட். தேவனுடைய சிந்தையில மறைந்திருந்த ரகசியமானது இன்னைக்கு மனவாட்டின் இதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The secret in the back part of God's mind is put in the heart of the bride. இன்னைக்கு நம்முடைய மனசுல அது போடப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியம் நம்ம, அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. She has the mind of Christ. மனவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை இருக்கிறது. She knows what he wants to done with the bird. தேவனுடைய வார்த்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். What does God want done with the bird in this hour? இந்த நேரத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அங்கே உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஐக்கியமா அந்த ஒன் ஸ்பிரிட்டா இருந்தாரோ, அதே போல இன்னைக்கு நம்ம தேவனோடு கூட ஒரே ஆவியாக இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கோம். இன்விசிபிள் யூனியன் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதே லைஃபை தான் நம்ம அங்கே கண்டினியூ பண்றோம். விதமாக திங்ஸ் தட் ஆர் பி என்ற செயல என்ன சொல்லுகிறார், தேர் வாஸ் எ லைஃப் ஆஃப்டர் திஸ் லைஃப் இஸ் எண்டட். இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இட் இஸ் கண்டினியூங் ஆஃப் த சேம் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் அனதர் பிளேஸ். இதே வாழ்க்கை இதே ஆவிக்குரிய ஜீவன் தான். இப்பொழுது அதை பெறலன்னா அங்க போக முடியாது. இப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய நியூ பேர்த் அடைஞ்சி நம்ம இப்பொழுது பெர்ஃபெக்ஷன்ல வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த டிவைன் நேச்சர் அடையும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். நம்ம அந்த ராப்சரை எது நோக்கியிருக்கிறோம். இதே லைஃப் இதே இது வந்து அங்க வேற ஒரு இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இங்க அந்த அனுபவத்தை பெறாதவர்கள் அந்த யாக்கோபு சொன்னது போல சொல்ல முடியாது, ஜனத்தாரோடு நான் சேர்க்கப்பட போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறோம். நம்ம அனதர் வேர்ல்டில் நம்ம லைஃபை கண்டினியூ பண்ண போகிறோம். ஆமீன். கத்தராகிய இயேசுவே மாறும் என்று அழைக்கிறோம். இங்கே வந்து லைட் அஃப்ளிக்ஷன் அதி சீக்கிரத்தில் இந்த நீங்கிவிடும். இந்த லேசான ஓத்திரம் நம்ம இன்னொரு எட்டர்னல் லைஃப் எட்டர்னிட்டியில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய ஜனத்தார் அண்டையிலே நம்ம சேர்க்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். கேதர்டு அண்ட் டு ஹிஸ் பீப்புள். யாக்கோபு அதை முன்னக்குட்டியே அறிந்திருந்தான். யாக்கோபு எங்கே சேர்க்கப்படுகிறான் என்ன, அவனுடைய பாடி எங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் குளோரிஃபிகேஷனை எதிர்நோக்கி இருந்தான். அவன் வந்து அந்த தியாகனியில அந்த இடத்துல போய் சேருவான். ஆபிரகாம் ஈசாக்கு சேர்ந்த இடத்துலே நானும் சேருவேன். இந்த லைஃப் வந்து அங்கே கண்டினியூ ஆகிறது. ஏசா வந்து அதே குடும்பத்தில் பிறந்தாலும், அவன் அதே தாய் தப்பனுக்கு பிறந்தாலும், அவனுக்கு நீ பேர்த் இல்லை. அதே போல தீர்க்கதரிசி செய்தியில் வந்தாலும் நீ பேர்த் அடையாமல் இருந்தால் நாம் அந்த பிளேஸு போக முடியாது. இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் நமக்கு நித்திய மகிமை கொண்டு வரும். நம்ம காண்கின்ற உலகத்தை அல்ல, காணாத உலகத்தை எது நோக்கிருக்கு. காண்கிறவர்கள் அநித்தியமானவர்கள், காணாதவர்கள் நித்தியமானவர்கள். நம்முடைய புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டிருக்கு. அவனோட வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாட்டை கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மளை பெர்ஃபெக்ஷனில் நடத்துகிறார். வி ஹேர் ஃப்ரம் அவர் தியோபனி. நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து அந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம். காலிங் டு பெர்ஃபெக்ஷன், காலிங் டு த பெர்ஃபெக்ட் பிளேஸ். நம்மை பரிபூர்ணத்துக்கு அழைக்கிறது, பரிபூர்ணமான அந்த இடத்துக்கு, அந்த பிளேஸுக்கு நம்மை அழைக்கிறது. விதமான ஒரு ஜீவியத்தை நம்ம இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரியல் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள இருப்பது தான் நமக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் தான் நம்மை பலப்படுத்துகிறது. வி ட்ரா ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் தான் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்கிறது. இந்த சத்தியம் உங்களுக்கு இருக்கும்பொழுது சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணுவீங்க. இந்த ரெவலேஷன்னால பாதாளத்தின் வாசல்களை நம்ம மேற்கொள்வோம். The gates of hell shall not prevail against you. இத பாதாளத்தின் வாசல் உங்க மேற்கொள்ள முடியாது. இந்த ரெவலேஷன் உங்களுக்குள்ள இப்பொழுது இருக்கிறதா? அது நமக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிறிஸ்துவின் சிந்தையில மறைந்திருந்த அந்த வெளிப்பாடுகள் இன்னைக்கு மனவாட்டியுடைய இதயத்திலே சாபிக்கப்பட்டிருக்கிறது. We have the mind of Christ. விதமான அனுபவத்தை பெறும் பொழுது நம்ம விதமான ஒரு பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எப்படி போனாங்களோ அதே போல நம்ம போவோம். கத்ரா எல்லாரும் நோக்கி ஜெபம் பண்ணலாம். ஆமீன். கத்ரா இயேசுவே சோத்ரம் ஆண்டவரே தேங்க். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இவ்விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தையை நீர் பூமியில அனுப்புகிறீர். உம்முடைய சொல் மகா தீவிரமாக சொல்கிறது. யார் யாரை போய் இந்த வாசனை அடைய வேண்டுமோ, யார் யார் அன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தையானது நீ பேர்த்தை கொண்டு வரட்டும். அவங்களுடைய மனம் மறுரூபமாகட்டும். இந்த வெளிப்பாடுகள் அவங்களுடைய இதயத்திலே டெபாசிட் ஆகட்டும். பெர்ஃபெக்ஷன் அடைந்து உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். இந்த வெளிப்பாட்டினாலே அவர்கள் உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து ஓவர் கமிங் லைஃப் செய்யத்தக்கதாக கிருபத்தா. இந்த வெளிப்பாட்டை நேசிக்கும் பொழுது கர்த்தாவே, இது உம்முடைய சிந்தையிலே மறைந்திருந்த காரியங்கள், இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த உலகப்புறமான எல்லாமே எங்களுக்கு இதோடு சேர்ந்து தருகிறேன். முதலாவது ரெவலேஷன் தருகிறேன், பின்பு இந்த உலகப்புறமான எல்லா நன்மைகளையும் கூட்டி தருகிறேன். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளைத்தனம் தன்னுடையலுக்காக கவலைப்படும். நாங்கள் அந்த ஃபெய்த்தில் இருக்கும்பொழுது சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. இது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு. இந்த லேசான உபத்திரம் எங்களுக்கு முடிவிலே நித்திய கனமையுமே கொண்டு வரும். ஏனென்றால் நாங்கள் காண்கிறவளை அல்ல, காணாதவளை இது நோக்கி அந்த எக்ஸ்பெக்டட் என்று எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு நீ தரப்போறதுக்காக சொல்றோம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகள், எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானது. உம்முடைய சிந்தை எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானது. நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்க, உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையை நேசிக்க, நீர் உம்முடைய ப்ரோக்ராமில் நாங்கள் இருக்கத்தக்கதாக உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களை வைத்து பாதுகாத்துக்கணும். வார்த்தையை கேட்டு அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எல்லா நன்மைகளையும் தருவீராக. எந்த காரியங்களும் ஆண்டவரே சாத்தான் அவர்கள் மேலே கொண்டு வராதபடி எல்லா வாதைகளுக்கும் எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.